Tuesday. We deal with it. Good morning, friends.
காலை வணக்கம் நண்பர்களே. இந்த காலை கர்த்தருடைய ஆராதனையில் இங்கே இருப்பது ஒரு சாட்சியமாய் உள்ளது. நாம் ஒரு மகத்தான நேரத்திற்காக நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் வழக்கமாக கண்காணிகளுடைய அலுவலகம் என்று அழைக்கிற அந்த இடத்தில் நான் அங்கே பின்னால் இருந்தேன். அங்கே இப்பொழுது ஒலிப்பதிவு கருவிகள் இருக்கின்றன. நான் அங்கே பின்னால் இல்லினாய்ஸில் உள்ள ஜாலியட் என்ற இடத்திலிருந்து வந்திருந்த ஒரு வாலிப பெண்மணியோடும் அவளுடைய தாயாரோடும் சற்று முன்னர் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த பெண் என்ன ஒரு தேவனுடைய கிருபையின் விளைபெயர் என்பதை குறித்து நான் சற்று முன்னர் எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தேன். பெரும்பாலும் இங்கே சுற்றிலும் உள்ள நம் எல்லோருக்கும் அவளை தெரியும். அவள் மிதமெஞ்சிய குடிப்பழக்கமுடையவள். ஒரு விதமாக மிக மோசமான நிலையில் இருந்த ஒருவள். அவள் மேடையை விட்டு சென்றதிலிருந்து இன்று காலை வரையில் இதற்கு முன்பு அவளுடைய கதையை நான் ஒருபோதும் தெளிவாக கேட்டதே இல்லை. கர்த்தர் அவளுடைய தவறு எல்லாவற்றையும் என்ன சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதையும் வெளிப்படுத்தி இருந்தார். தேவன் அவளை ஒரு குடிகார கல்லறையில் இருந்து ரட்சித்திருந்த காரணத்தால் அவள் மேடையை விட்டு சென்று அழுது கழிகூர்ந்தாள். ஒரு பெண்மணி ரோசல்லாவின் இடத்துக்கு நடந்து சென்று தன்னுடைய மகளை குறித்து கூறி அழத் துவங்கினார். அவள் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தாள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தேவனுடைய கிருபையினால் அதற்கு அடுத்த இரவு அவள் அழைக்கப்பட்டாள் என்று நான் நம்புகின்றேன். ரோசல்லா அப்படித்தானே, போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்த அந்த பெண் அழைக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டாள். அவளும் அவளுடைய கணவனும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அழகான பெண்மணி ரோசல்லாவோ தேவனை குறித்து அனுபவம் வாய்ந்தவளாயிருக்கிறாள். இப்பொழுது அவள் மிகவும் மரியாதைக்குரியவளாயிருக்கிறாள். அவள் தன்னுடைய இதயத்தில் இருந்த ஒரு அழைப்பினை உணர்ந்திருக்கிறாள். ஆனால் பெண் பிரசங்கிமார்களை குறித்து வேதத்தில் அறிவோம். பாருங்கள், அதில் ஏதோ ஒரு காரியம் உள்ளதை அவள் அறிந்திருக்கிறாள். தேவன் அவளை சாட்சி கொடுக்க சிறைச்சாலைகளுக்குள்ளும் மற்ற இடங்களுக்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தப்படி தேடி அறிந்து கொள்வது அப்படியே அற்புதமானதாய் உள்ளது. சில நேரத்தில் நாம் ஒரு உணர்வினை பெற்றுக் கொள்கிறோம், ஆனால் அந்த உணர்வினை சில இடங்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பிசாசு அந்த உணர்வினை தாறுமாறாக்கி ஏதோ ஒன்றுக்குள்ளாக கொண்டு செல்வார். ஆனால் நாம் வேதாகமத்தில் தரித்திருக்கும் வரையில் நாம் அப்பொழுது சரியாயிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நாம் கர்த்தருடைய சித்தத்தோடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆகையால் அந்த ரோசல்லா முடிவாக எங்காவது ஊழிய களங்களுக்குள் திரும்புவாள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அமெரிக்கா சுவிசேஷத்தை விரும்புகிறதில்லை. நீங்கள் அதை அறிவீர்கள். நாம் அதை அப்படியே அங்கு ஒப்புக்கொள்ளலாம். அதாவது இந்த ஆங்கிலேய இன மரபின மக்களும் முடிவுற்று விட்டனர், அவ்வளவுதான். அமெரிக்கா இனி ஒருபோதும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஓ, நீங்கள் இடையிடையே ஒரு சிலவற்றை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் சுவிசேஷத்தை பொறுத்த மட்டில் அது முற்று பெற்று விட்டது. உங்களால் அவர்களுக்கு பிரசங்கிக்க முடியாது, அவர்களிடத்தில் பேசவும் கூட முடியாது. அவர்கள் எதையுமே விசுவாசிக்க மாட்டார்கள். புரிகிறதா? அவர்கள் தங்களுடைய சொந்த தலைகணம் பிடித்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு அவைகளையே நிலைநாட்டியுள்ளனர். இந்த தேசத்திற்கான நியாயத்தீர்ப்பே அடுத்த காரியங்களாகும். அவள் அதையும் கூட பெற்றுக் கொள்ளப் போகிறாள். அது ஒரு கால் கிளர்ச்சியின்மையினுடாக இருக்கலாம், அது அணுகுண்டினுடாக இருக்கலாம், அது ஒரு பெரிய வாதையினுடாக, ஒரு வியாதியினுடாக, அல்லது வேறேதோ ஒரு காரியத்தினுடாக இருக்கலாம். ஆனால் அவள் நியாயத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறாள். அதுவோ வந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கானோர் மடிந்து போவார்கள். நேற்றைய தினம் நாங்கள் ஒரு இடத்தை கடந்து வந்தோம். அதாவது சகோதரன் சேபல் அவர்களும் நானும் சகோதரன் உட்ஸ் அவர்களும் கெண்டக்கியிலிருந்து வந்து கொண்டிருந்தோம். நாங்கள் அங்கே 3 நாட்களாக இருந்தபோது ஒரு வீடமைப்பு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தை கடந்து செல்ல நேரிட்டது. அப்பொழுது சகோதரன் சேபல் அவர்கள், இல்லை நான் மறந்துவிட்டேன், அவர் அந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜனங்களில் பெரும்பாலானோர் எந்த சபைக்குமே செல்கிறதில்லை என்று கூறினார். நீங்கள் அவர்களிடத்தில் அதை குறித்து கேட்டு பாருங்கள். நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியை வைத்துள்ளோம், அந்த விதமாகவே நாங்கள் ஆறுதலை கண்டடைகிறோம் என்பார்கள். பார்த்தீர்களா? அதுதான் அமெரிக்க மனப்பான்மையாக உள்ளது. புரிகிறதா? நாங்கள் தொலைக்காட்சியை வைத்துள்ளோம், நாங்கள் ஏராளமான பணத்தை வைத்துள்ளோம், நாங்கள் அருமையான கார்களை வைத்துள்ளோம், நல்ல வீடுகளை வைத்துள்ளோம், எங்களுக்கு ஆண்டவரிடத்தில் என்ன தேவை உள்ளது? எங்களுக்கு அது தேவையில்லை என்கிறார்கள். அதுதான் அவர்கள் மனப்பான்மையே. நாம் பெற்றுள்ள மார்க்கம் மற்றும் ரட்சிப்பை குறித்த காரியத்தில் அன்பு மாத்திரமே உண்மையான தேவபக்தி உள்ள ஜனங்களுக்கு மத்தியில் உள்ளது. அது சம்பவிக்கும் என்று வேதம் கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். வேதத்தை வாசிப்பவர்களாகி நீங்கள் ஆமேன் என்று நீங்கள் சத்தமிட்டு கூறுவதை நான் கேட்கிறேன். அங்கே பின்னால் உள்ள பிரசங்கிமார்களே, உங்களைத்தான் கூறுகிறேன், அது உண்மை. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களிடையே மாத்திரம்தான் அன்பு விடப்பட்டிருக்கும். தகப்பன் தாய்க்கு விரோதமாகவும், தாய் தகப்பனுக்கு விரோதமாகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாகவும், இன்னும் பல்வேறுபட்டவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் இருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் மட்டுமே அன்பு விடப்பட்டிருக்கும். தெரிந்து கொள்ளுதல் என்னும் வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற வார்த்தையிலிருந்தே வருகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். சற்று முன் அந்த அறையிலே என்னிடத்தில் ரோசல்லா குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருந்த அந்த சம்பவத்தில், அந்த இரவு ஏதோ காரியம் சம்பவித்தது என்று அவள் கூறினதை குறித்து நான் சற்று முன் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவள் மிதமிஞ்சிய மதுபான அடிமையாய் போதை கொண்ட கண்களோடு இருந்த போது எப்படியாய் அவளுடைய ஜீவியத்தை குறித்து யாவும் கூறப்பட்டது? போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நல்வாழ்வு அளிக்கும் எந்த சங்கங்களுமே ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிற்று. நான்கு மருத்துவர்கள் அவளை கைவிட்டிருந்தனர், ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிற்று. எப்படியாய் அவள் இங்கு வந்த அந்த நொடிப்பொழுதிலிருந்து ஏதோ காரியம் சம்பவித்திருந்தது. இப்பொழுது அவள் அந்த போதை கொண்ட கண்களோடு இல்லை. அவள் 33 வயதுடைய ஒரு அருமையான அழகான வாலிப பெண்மணியாய் இருக்கிறாள். ஆனால் காண்பதற்கோ அவள் கிட்டத்தட்ட 22 வயதினை போன்றே உள்ளார். தேவன் அவளுக்காக என்ன செய்தார், எப்படி செய்தார் என்றும், அவள் எப்படி வித்தியாசமாக காணப்படுகிறாள் என்றும் பாருங்கள். ஆனால் நானோ, ரோசல்லா, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் அந்த நொடிப்பொழுதை நியமித்திருந்தார் என்றேன். ஆமையா, புரிகிறதா? சரி. அந்த சிறுவன் பில்லிப்பால் அங்கே பின்னால் இருந்த போது அங்கே அந்த நெருக்கத்தில் இருந்து கொண்டு ஜனங்களுக்கு அந்த இரவு ஜபாட்டைகளை கொடுத்துக் கொண்டிருந்தான். அவன் யாருக்கு ஜபாட்டையை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை சற்றேனும் எப்படியும் அறிந்திருக்கவில்லை. ரோசல்லா, அது அற்புதமாயிருக்கிறது அல்லவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அதற்காக ஜெபிப்போம் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். தேவன் அவளை வழிநடத்தும்படிக்கு சபையானது ஜெபிக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அதுவே அவருடைய மாறாத கரத்தை பின்பற்றுவதாகும். ஓ, அது மிகவும் நல்லதாகவே உள்ளது. இந்த காலையில் குறிப்பிடத்தக்க ஒரு புது செயல்முறை திட்டம் என் முன்னே வைக்கப்பட்டது. அது இங்கே ஏதோ ஒரு பன்மடங்கு செல்வ பெருக்கு கொண்ட கோடீஸ்வரர் கெண்டக்கில் உள்ள லூயிவில்லில் எனக்கு $50,00,000 மதிப்பில் ஒரு கூடாரத்தை கட்டித்தருவதை குறித்ததாகும். ஆனால் என் இருதயத்தில் உள்ள ஏதோ ஒன்று நிறுத்து, நீ ஒரு மெய்ப்பன் அல் ல என்றது. புரிகிறதா? ஆகையால் $50,00,000 பணம் குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒதுக்கப்படும். மதுபானம் மற்றும் அது போன்ற காரியத்திற்காக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியதா இருக்கும். ஆனால் அவரோ கர்த்தருக்காக ஒரு கூடாரத்தை கட்டும்படி செலவிடவே விரும்புகிறார். ஆனால் அதுவோ தேவனுக்கு ஊழியம் செய்கிற, அதாவது ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு செல்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு $50,00,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. அது என்ன ஒரு கூடாரமாய் உருவாகும் என்பதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். ரோசல்லா, அது எப்படி பிரம்மாண்டமாய் காணப்படும் என்பது புரிகிறதா? ஆனால் அதை வித்தியாசமாக கூறுகிற ஏதோ ஒன்று இங்கே உண்டு. புரிகிறதா? பார்த்தீர்களா? இங்கே ஏதோ ஒன்று உண்டு. நாம் இந்த சிறிய பழைய கூடாரத்துக்கு வருகிறோம். நீங்களோ அந்நியராயிருக்கிறீர்கள். இது இங்கே மூலையில் உள்ள ஒரு கவர்ச்சி வாய்ந்த ஸ்தலமாக இருக்கக்கூடும். நீங்கள் அதை தெளிவாக உணர்கிறதில்லை. அந்த ஜனங்களோ இந்த இடத்திலே அதை கட்டி உருவாக்க விரும்பியுள்ளனர். ஆனால் இதுவோ நாம் இதை விரும்புகிற விதத்திலேயே உள்ளது. பாருங்கள், நாம் இதை விரும்புகிற விதத்திலேயே இது உள்ளது. நாம் அங்கே இருந்த அந்த பழைய இருக்கைகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அதுவே இங்கே இந்த கூடாரத்தில் இருந்த பழைய அசலான இருக்கைகளாக இருந்தன. அவை வெள்ளத்தின் போதோ மிதந்து மேலே சென்று விட்டிருந்தன. என்னுடைய வேதாகமம் பிரசங்கப்பிடத்தின் மேல் இந்த விதமாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அதுவோ மேலே மிதந்து சென்று மேற்கூரையின் மேல் ஒட்டி கொண்டிருந்து, பின்னர் கர்த்தராகிய நான் அதை நட்டிருக்கிறேன், என் கரத்திலிருந்து அதை எவரும் பிரிங்கிக் கொள்ளாதபடிக்கு நான் அதற்கு இரவும் பகலும் நீர்ப்பாய்ச்சுவேன் என்று திறக்கப்பட்டிருந்த வார்த்தையோடு மேலே சென்று மீண்டும் திரும்பி வந்தது. நாம் எப்படி இங்கே ஒரு சிறு படகின் மூலம் துடுப்பினை பயன்படுத்தி பார்வையிட்டோம். ஆயினும் வெள்ளத்திற்கு பிறகு அந்த பிரசங்க பீடம் திரும்பி கீழே இறங்கி வந்தது. இருக்கைகளும் திரும்பி அவைகள் இருந்த இடத்திற்கே திரும்பி வந்தன. அவைகள் எல்லாவற்றையும் துடைத்து தேய்த்து கழுவ வேண்டியதாக இருந்தது. புரிகிறதா? பார்த்தீர்களா? ஆகையால் நாம் இதை விரும்புகிற விதமாகவே இது அமைந்துள்ளது. இது ஒரு சாதாரண ஜனங்களுக்கான, அற்புதமான ஆண்டவருக்கான ஒரு சாதாரண இடமாய் உள்ளது. ஆமேன். இப்பொழுது இன்றைக்கு நாம் சிலவற்றை பார்க்க போகிறோம். நாம் மிகச்சிறந்த பாலேட்டை பெற்றுக் கொள்ள துவங்கிக் கொண்டிருக்கிறோம். பாலேடு பாலில் இருந்து எடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நினைவிருக்கட்டும், பாலேட்டை உண்டு பண்ண பால் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாலேடு என்பது பாலில் உள்ளடங்கியுள்ளது. ஆகையால் நாம் முதலாவது இரண்டாவது அதிகாரங்களை பார்த்து முடித்து விட்டபடியால் நாம் மூன்றாம் அதிகாரத்தையும் பார்த்து முடித்துவிட்டு மகிமையான எபிரேய புத்தகத்தின் நான்காம் அதிகாரத்தை துவங்க இருக்கிறோம்.
And all the teachings of this book, we can stay with it.
இந்த புத்தகத்தின் போதனைகள் நம்மால் ஒரே ஒரு வசனத்தின் பேரில் மூன்று மாதங்கள் தரித்திருந்து வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தில் முழு வேதமும் இணைகிறதை காண்பிக்க முடியும். அதை குறித்து நீங்கள் எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களால் ஒரு வசனத்தை கூட தவறு என்று சுட்டிக்காட்ட முடியாது. ஏனென்றால் நம்மால் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியின் உதவியினாலும் அதனை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இணைத்து காட்ட முடியும். வேதாகமத்தை போன்று வேறெந்த இலக்கிய புத்தகமும் இவ்வாறு இணைத்து காட்டக்கூடியதாய் எங்குமே எழுதப்பட்டிருக்கவில்லை. வேதாகமத்தை போன்று கணித ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் ஒவ்வொரு வழியிலும் சரியாக காணப்படுகிற விதமாய் வேறெந்த புத்தகமும் எழுதப்பட்டிருக்கவில்லை. வேதாகமத்தை போன்று உலகில் வேறெந்த புத்தகமும் அவ்வாறு எழுதப்படவே இல்லை என்றே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். அவ்விதமான ஒன்று கிடையவே கிடையாது. வேதாகமத்தின் எண்ணியல் பரிபூர்ணமான பொருத்தத்தில் உள்ளது. அதன் அதிகாரங்களும் நிறுத்த குறிகளும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் கூட பரிபூர்ணமாக இருக்கின்றன. வேறெந்த புத்தகமும் இவ்வாறு கிடையாது. மற்ற புத்தகங்களில் முரண்பாடு இல்லாமல் எந்த அதிகாரத்தையும் உங்களால் வாசிக்க முடியாது. ஆனால் முழு வேதாகமத்திலும் முரண்பாடு என்ற ஒன்று கிடையவே கிடையாது. இது அநேக மனிதர்களால் எழுதப்பட்டது. நூற்று கணக்கான வருடங்களாக தனித்தனியே எழுதப்பட்டது. ஒருவர் எழுதினதை மற்றொருவர் அறிந்திருக்கவில்லை. ஒருவர் இங்கே அந்த ஒன்றை எழுதினார், ஒருவர் மற்றொன்றை அங்கே எழுதினார், மற்றொன்றையோ வேறொருவர் இங்கே எழுதினார். அவை யாவும் ஒன்று சேர்க்கப்பட்ட போது அது தேவனுடைய வேதாகமானது. ஒன்றுக்கொன்று கணித ரீதியாகவோ புவியியல் ரீதியாகவோ முரண்பாடாக இருக்கவில்லை. வேதாகமத்தை குறித்த எந்த காரியமும், ஒவ்வொரு காரியமும், எண்ணியல் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ண இசைவாய் காணப்படுகிறது. எனவே அது ஆவியினால் ஏவப்பட்டதல்லவென்றால் பின்னர் நீங்கள் எதை ஆவியின் ஏவுதல் என்று அழைப்பீர்கள் என்றே எனக்கு தெரியாது. நான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய வேதத்திற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களில் சிலர், நீர் ஒரு கத்தோலிக்கரா, நீர் ஒரு ப்ரோடெஸ்டன்டா என்று கேட்டனர். அதற்கு நான், அவை இரண்டுமே அல்ல, நான் வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன். அது உண்மை. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். இந்த தேசத்தில் பிரசங்கிக்க நமக்கு இன்னும் சுதந்திரம் உண்டு என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, அது அற்புதமானது. இப்பொழுது அதிலிருந்து நாம் ஆய்ந்து படிக்கப் போகிறோம். நாம் எபிரேயர் புத்தகத்திற்கு திருப்பி 3 அதிகாரத்தில் துவங்குவோம். நாம் 15 வசனத்தில் விட்டிருந்தோம். இப்பொழுது நீங்கள் எல்லோருமே, நான் சற்று முன்னர் வாசிப்பதற்கான என்னுடைய மூக்கு கண்ணாடி எடுத்த போது சிலர் கவனித்து பார்க்கிறதை நான் கண்டேன். என்னுடைய கண்கள் மோசமான நிலையில் இல்லை. ஆனால் நான் 40 வயதை கடந்துவிட்டேன். சாதாரணமாகவே என்னால் இதை இங்கே வாசிக்க முடியும். ஆனால் மூக்கு கண்ணாடியை கொண்டு இன்னும் சற்று நன்றாக இதை வாசிக்க முடியும். அவர்கள் ஒரு ஜோடி கண்ணாடிகளை வாசிப்பதற்காக எனக்கு தயாரித்து கொடுத்துள்ளனர். ஏனென்றால் என்னால் அதன் மூலமாக நன்றாகவும் மேலாகவும் வாசிக்க முடியும். அதற்காகத்தான் நான் அவர்களை பெற்றுள்ளேன். முதலில் நாம் ஒரு சிறு பின்னணியை பற்றி பேச விரும்புகிறோம். ஏனென்றால் எபிரேய புத்தகத்தின் முதல் பாகத்தை சரிவர கேட்டு அறிந்திராத சில அந்நியர்கள் ஒருகால் நமக்கு மத்தியில் இருக்கலாம். இங்கே மூலையில் அமர்ந்திருப்பது திருமதி காக்ஸ் நீங்கள் தானே? தேவனுடைய கிருபைக்கென ஒரு சாட்சியை நான் கூற துவங்கும் முன்னர் நான் அவர்களை காண்பதற்காக நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். தன்னுடைய முகத்தை புற்றுநோய் அரித்து போட்ட ஒரு ஸ்திரீ இங்கே இருந்தார். அவள்தான் சகோதரி வுட், அவர்களுடைய தாயார். ஒலிப்பதிவு செய்கின்ற ஜீன் மற்றும் லியோவோடு நான் மெக்சிகனில் இருந்தேன். அப்பொழுது நான் வீடு திரும்பும் வழியில் என் மனைவி என்னை தொலைபேசியில் கூப்பிட்டார். இல்லை, நான் அவளை தொலைபேசியில் கூப்பிட்டேன். அப்பொழுது அவளோ, நீங்கள் உடனடியாக திருமதி காக்ஸ் அவர்களுக்கு, திருமதி வுட் அவர்களுடைய தாயாருக்கு போய் ஜெபியுங்கள், ஏனென்றால் புற்றுநோய் அவருடைய முகத்தை அரித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினாள். அது கண்ணின் பக்கவாட்டிற்குள் சென்று பின்னர் அங்குள்ள எலும்பினடைக்கு சென்று அரித்து அவளுடைய முகத்தின் ஒரு பக்கத்தில் பரவியிருந்தது. யாரோ ஒரு மருத்துவர் அதற்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருந்தார். ஆயினும் அது மிகவும் மோசமாகி அப்படியே பரவி கொண்டிருந்தது. அதில் ஏதோ ஒரு விதமான மருந்தை தடவியிருந்தனர். அவர்களோ கேம்ஸ்பெல்ஸில் இருந்து கென்டக்கிக்கு, இல்லை கென்டக்கியில் உள்ள ஆக்டானில் இருந்து லூயிவில்லுக்கு அவளை சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். எனவே நான் முதன்முறையாக திருமதி வுட் அவர்கள் நிலைகுலைந்து போயிருந்ததை கண்டேன். ஏனென்றால் உண்மையாகவே அது அவளுடைய தாயாகும். நிச்சயமாகவே அவள் நிலைகுலைந்து போய்விட்ட நிலையில் இருந்ததை உணர்ந்திருந்தாள். எனவே தேவன் ஜபத்திற்கு பதிலளிப்பார் என்று அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு அறைக்குள்ளாக சென்று அவளுக்காக ஜபித்தேன். ஒரு சில நாட்களிலேயே அவள் குணமடைந்து விட்டாள். அவள் அங்கே இப்பொழுது அமர்ந்திருக்கிறாள். ஆச்சரியமான கிருபையினால் அவர் அவளுக்காக எப்படியாய் அதை செய்துள்ளார்? நீங்கள் எழுந்திருப்பீர்களா? அதாவது நான் உங்களை பகிரங்கமாக எழுந்து நிற்கும்படிக்கு கூற விரும்பவில்லை. எங்கே புற்றுநோய் தங்கியிருந்தது? அங்கே முகத்தின் அந்த பக்கத்தில். அங்கே பாருங்கள், அவளுடைய முகத்தின் அந்த பக்கத்தில் பரவி அவளுடைய கன்னத்தின் எலும்பினுள் அரித்து அவளுடைய கண்ணை சுற்றிலும் பரவி அரித்து விட்டிருந்தது. தேவன் அவளை குணப்படுத்தினார். அவர் அற்புதமானவர் அல்லவா? கர்த்தர் ஒரு தரிசனத்தின் மூலமாக என்ன செய்தார் என்பதை கடந்த ஞாயிறு இங்கிருந்து எத்தனை பேர் கண்டீர்கள்? ஒரு மனிதன் முடமாயும் குருடாயும் ஒரு சக்கர நாற்காலியில் இங்கே அமர்ந்திருந்தார். அந்த வயோதிக மனிதன் இங்கே அமர்ந்திருந்து சகோதரன் பிரணாம் என்று கூப்பிட்ட போது ஏதோ ஒரு காரியம் என்னை புண்படுத்தியது. அது இங்கிருந்து அந்த சகோதரன் தான் என்று நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மனைவிக்காகவும் அதே விதமாக செய்யுங்கள் என்றார். அவருக்கு முடமான ஒரு மனைவி இங்கே இருந்தாள். அப்பொழுது என் இருதயம் அப்படியே கரைந்து போயிற்று. இந்த உலகத்தில் என்னால் எதை கொடுக்க முடிந்தாலும் நான் கொடுத்து விடுவேன். ஆனால் அதுவோ என்னுடைய வல்லமையா இருக்கவில்லை. ஆனால் தேவனை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாக என்னுடைய வல்லமையும் உங்களுடைய வல்லமையும் முன்வைக்க வேண்டியதாய் உள்ளது. அவர் ஒரு முடமான மனைவியை உடையவராயிருந்தார். அவளோ செயலிழந்த கரமும் செயலிழந்த ஒரு பாதத்தையும் உடையவளை போல காணப்பட்டார். இந்த மனிதர் அவளை பார்க்கலும் மிகவும் மோசமாக இருந்தார். ஏனென்றால் அவளால் எழுந்து நின்று சற்று நடக்க முடிந்தது. ஆனால் இந்த மனிதனாலோ அதை கூட செய்ய முடியாமல் இருந்தது. அவனுடைய மூளையின் முக்கிய நரம்போ செயலிழந்து போயிருந்தது. மேயோ மருத்துவர்கள் இன்னும் ஏராளமான மற்ற அநேகர் அவனை கைவிட்டிருந்தனர். ஒரு கத்தோலிக்க மருத்துவர் அவனை இங்கே அனுப்பியிருந்தார். அவனுடைய பையன் இந்தியானா ஜாஸ்பரில் உள்ள பரிசுத்த மெயின்ராட் என்ற ஆலயத்தில் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராய் இருக்கிறார். ஆனால் அங்கே அந்த எடுப்புதல் உண்டாவதற்கான அஸ்திவார கற்களாய் அது அமைந்துள்ளது. அவன் எழும்ப முயற்சித்த போது அவன் என்னால் எழும்ப முடியவில்லையே என்றான். பின்னர் அவன் மேல் நோக்கி பார்த்துவிட்டு ஆம் என்னால் முடியும் என்றான். அவனால் பார்வையடைந்து காண முடியாது என்று அவன் எண்ணிக்கொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனோ மேல் நோக்கி பார்த்து அவனுடைய தலையை உயர்த்த நேர்ந்த போது அப்பொழுது அவனால் நடக்கவும் பார்க்கவும் முடிந்தது. அவன் தானாகவே அந்த கூடாரத்தின் இடைப்பட்ட நடைப்பிரகாரங்களில் நடந்து சென்றான். அவர்களோ பிரஸ்பிடேரியன்களாய் இருந்தனர். அவன் வைதிக சபையங்கத்தினாய் இருந்தான். பெந்தேகோஸ்தேக்கள் அல்லது பரிசுத்தம் என்ற ஸ்தாபன ஜனங்களால் மாத்திரமே சத்தமிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்கள் அந்த விதமான ஏதோ ஒரு காரியம் சம்பவிப்பதை காணும் போது மாத்திரமே நிச்சயமாக அவர்களால் சத்தமிட முடியும். அப்பொழுது அவர்களோ ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி சத்தமிடுகிறார்கள். அந்த முடமான குருடனோ எழுந்து தன்னுடைய சக்கர நாற்காலியை படிகளில் தள்ளிக்கொண்டே நடந்து சென்றான். அவனுடைய தலையிலிருந்து நரம்பு செயலிழந்து போயிருந்தும் எழுந்து நடந்தான். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். உங்களைப் போல அல்லது நான் நடப்பது போல நடந்தான். ஓ, அவர் அற்புதமானவராயிருக்கிறார். இப்பொழுது பவுல் இந்த எபிரேயரின் புத்தகத்தை எழுதினான். எபிரேயருக்கு இதை எழுதினதில் அவன் இதை எழுதினான். அவன் இந்த புத்தகங்களை எழுதுவதற்கு முன்னர் நாம் இப்பொழுது கண்டறிகிறோம். அதாவது நாம் இது ஒரு ஞாயிறு வேதப்பாட பள்ளியாய் உள்ளது. எனவே நான் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு கவனித்துக் கொள்ள முயற்சிப்பேன். அதன் பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அவைகளை இன்றிரவு ஆராதனையிலும் தொடர்ந்து பேசப் போகிறோம். இப்பொழுது எபிரேய புத்தகத்தில் பவுல் எழுதின மற்ற நிருபங்களில் பவுல் யாராயிருந்தான்? அவன் ஒரு தீவிர நம்பிக்கை கொண்டிருந்த எபிரேயனாய், ஒரு வேத பண்டிதனாய், பழைய ஏற்பாட்டின் ஒரு மகத்தான உபாத்தியாயனாயிருந்தான். அவன் தன்னுடைய நாளின் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவரால் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவருடைய பெயர் என்ன என்பதை யாராவது எனக்கு சொல்லுங்கள். கமாலியே. பவுலினுடைய நாளின் மகத்தான வேத ஆசிரியர்களில் ஒருவர். பவுல் கமாலியேலின் பாதத்தினருகே அமர்ந்து கற்றிருந்தான். நீங்கள் எங்கே போகிறீர்களோ, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்களோ, போதகர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரோ, அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு. நீங்கள் அதை அறிந்துள்ளீர்களா? அதில் ஏதோ ஒரு காரியம் உண்டு. ஆகையால் நம்மால் கண்டறிய முடிந்த மிகச்சிறந்ததையே நாம் தேட வேண்டும். எனவே நாம் மிகச்சிறந்ததையே பெற்றுக் கொண்டிருக்கிறோமே என்று சமுதாய பழக்கத்தை தோன்றதை அல்ல, ஆனால் உண்மையான வேதாகம போதனையே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேலர் ஒரு சமயம் தங்களுடைய சேனைகளோடு வனாந்திரத்துக்குள் சென்றிருந்தனர். அவர்கள் அங்கே 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அவர்கள் கிட்டத்தட்ட அழிந்து போவதாயிருந்தனர். எனவே அப்பொழுது அவர்கள் ஓ, இங்கு எங்காவது அருகில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா என்று கேட்டனர். அப்பொழுது அவர்களில் ஒருவன், எங்களிடத்தில் இங்கே எலிசா என்பவன் இருக்கிறான், அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான் என்றான். அவனுடைய கூட்டாளிகளை பார்த்தீர்களா? வேறு வார்த்தைகளில் கூறினால், இங்கே எலியாவோடு இணைந்து தொடர்பு கொண்டிருந்த எலிசா இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் உள்ளது என்பதாகும். உங்களுக்கு அது புரிகிறதா? அவன் சரியாக போதிக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது அவன் இங்கே இருக்கிறான், நாம் அங்கே போய் அவனிடத்தில் கலந்தாலோசிப்போம். ஏனென்றால் அவனுடைய போதகர் எலியாவாயிருந்தான். எனவே அவன் எலியாவின் போதகத்தை தனக்குள் பெற்றிருக்கிறான் என்றான். அது என்ன ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்று பார்த்தீர்களா? நிச்சயமாக நாம் போதிக்கப்பட வேண்டும். ஆகையால் பவுல் கமாலியேலின் போதகத்தை உடையவனாயிருந்தான். கமாலியேல் தேர்வாற்றல் செய்து பார்க்க கூறின அந்த மகத்தான மனிதனாய், ஒரு வேத பண்டிதனாய் இருந்த காரணத்தால் ஆதி சபையில் துவங்கின இந்த எல்லா காரியங்களிலும் உடனிருந்து நாம் அந்த சகோதரின் மேல் கை போடாதிருப்போமாக. அது தேவனால் உண்டாயிருக்கவில்லை என்றால் அது எப்படியாயினும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஆனால் அது தேவனால் உண்டாயிருந்ததானால் நாம் அதற்கு எதிராக போரிடும் போது நாம் தேவனுக்கே எதிராக போர் செய்வர்களாக காணப்படுவோம் என்றான். பாருங்கள், அவன் நல்ல சில போதனைகளை உடையவனாயிருந்தான். பவுல் இந்த மனிதனின் கீழிருந்து உருவாகி இருந்தான். பவுல் ஒரு மகத்தான போதனாய் இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் ஒரு நாள் தன் இருதயத்தில் உத்தமத்தோடு சபையை துன்பப்படுத்தி அவர்களை கைது செய்ய சென்று கொண்டிருந்தான். நாம் நம்முடைய பின்னணியை கற்றுணர்கையில் இப்பொழுது நாம் அப்படியே பவுல் இடத்திலிருந்து ஏற்பட்டிருந்த மற்றொரு சிறிய வளர்ச்சி படியினை நாம் எடுத்துக் கொள்வோம். யூதாஸ் அக்கிரமங்களினாலே, பண ஆசையினாலே, ஜீவனத்தின் பெருமையினாலே விழுந்து போனான். அவன் கிருபையிலிருந்து விழுந்து தன்னுடைய இடத்திற்கு சென்றான். அப்பொழுது சீஷர்களோ 12 பேர் இருக்க வேண்டும் என்றார்கள். சபையானது அதனுடைய எல்லா தகுதியோடு இருந்தும், சபை என்னவா இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சபையானது அதனுடைய எல்லா தகுதியோடும், அதனுடைய எல்லா வல்லமையோடும் இருந்தும், அது இன்னமும் அதனுடைய மிகச்சிறந்த நிலையில் கோடிக்கணக்கான மைல்கள் வித்தியாசத்தை எதிர்பார்த்ததை விட குறைவுற்ற நிலையிலேயே உள்ளது. அவர்கள் நமக்கு மத்தியிலே யார் அந்த ஸ்தானத்தை வைக்கப் போவது என்பதை குறித்து நாம் தேர்ந்தாராய வேண்டும் என்றனர். எனவே அவர்கள் சீட்டு போடுவதன் மூலம் மத்தியாசை தேர்ந்தெடுத்தனர். மத்தியாஸ் இல்லை, மத்தியா என்றே நான் நினைக்கிறேன். அது மத்தியா என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்ததிலிருந்து 11 பேரோடு சேர்த்துக் கொள்ள அப்பொழுது அது மீண்டும் 12 ஆகிவிட்டது. ஆனால் அவரோ ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அந்த ஒரே முறைதான் அவனுடைய பெயர் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது சபையானது தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ததாயிருக்கிறது. இப்பொழுது அவர்களோ அவன் ஒரு நற்பண்பு கொண்ட மனிதன் என்று எண்ணினர். அதில் சந்தேகமே இல்லை. மேலும் அவன் ஒரு அற்புதமான மனிதன், அவன் ஒரு மேதை, அவன் ஒரு புத்திமான், அவன் கல்வியறிவு பெற்றவன், அவன் ஒரு அற்புதமான நபர், அவன் யூதாசின் இடத்தை எடுத்து நம்மில் ஒருவனாய் இருப்பான் என்றனர். ஆனால் தேவன் சில சமயங்களில் நம்முடைய அபிப்பிராயத்திற்கும் சில மிக முட்டாள்தனமான தெரிந்து கொள்ளுதலுக்கும் மாறாக சிலவற்றை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது தேவன் ஒரு சிறிய கொக்கிமுக்கு யூதனை கோபத்தால் நிறைந்து, நான் அங்கு போய் அவர்கள் ஒவ்வொருவரையும் கைது செய்வேன், நான் அவர்களை சிறையில் போடுவேன், நான் இதை செய்வேன் என்று தன்னுடைய வாய்மொழியாக கூறினவனையே கண்டு தெரிந்து கொண்டார். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாய் இருந்தது. ஆனால் மற்றவர்களோ ஒரு மேதையையும் ஒரு ராஜ தந்திரியையுமே தெரிந்து கொண்டனர். அதுவே சபையினுடைய தெரிந்து கொள்ளுதலாகும். பாருங்கள், பீடத்தண்டையில் யார் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது யார் என்றும், சிறைச்சாலையில் இருக்கிறது அல்லது அது என்னவாய் உள்ளது என்று நீங்கள் அறிந்து கொள்கிறதில்லை. அவன் ஒரு குத்து சண்டைக்காரனை போல அவனுடைய காதுகள் மடிந்து கண்கள் குடிவிடுந்து காணப்படலாம். ஆனால் அது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் உங்களுடைய சீட்டை போட்டு அந்த வார்த்தையை அவனுக்கு கூறினீர்கள். தேவன் தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். தேவன் இந்த மிகுந்த கோபக்காரனான யூதனை இல்லை சரியா கூறினால் அவனை தெரிந்து கொண்டான். அவன் தன்னுடைய பாதையில் செல்லும் போது நான் அங்கே போய் அவர்களை பிடிப்பேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று கூறினான். அப்பொழுது தேவனோ அவனை கீழே விட தள்ளினார். தேவன் அதுதான், அங்குதான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் உள்ளது என்றார். அதுவோ சபைக்கு முட்டாள்தனமாய் இருக்கும் அல்லவா? ஏன் அவன் சபையை துன்பப்படுத்துகிறான்? அவன் ஒரு மாம்ச பிரகாரமான மனிதனாய் இருக்கிறான். ஆனால் அந்த மனிதனின் உட்புறத்தில் என்ன இருந்தது என்பதை தேவன் அறிந்திருந்தார். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பது புரிகிறதா? ஆகையால் பவுல் ஒரு அனுபவத்தை உடையவனாயிருந்தான். மனமாற்றத்தின் மூலமாகவே அனுபவம் உண்டாகிறது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாக அது அவ்வாறு இருக்கவில்லை என்றால் நான் மனமாற்றத்தை குறித்தே சந்தேகப்படுவேன். ஒரு மனமாற்றம் அனுபவத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் அதை இப்பொழுது எந்த காரியத்திற்கும் பிரித்திட முடியாது. சில சமயங்களில் அது சத்தமிடுதலாக இருக்கலாம், சில சமயங்களில் அது அந்நிய பாஷைகளில் பேசுவதாக இருக்கலாம், சில சமயங்களில் அது அழுவதாக இருக்கலாம், சில சமயங்களில் அது முனகுதலாக இருக்கலாம். அது என்னவென்பது உங்களுக்கு தெரியாது. ஆகையால் அதை பிரித்திட முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் மெத்தோடிஸ்டுகள், நீங்கள் பாப்டிஸ்டுகள், நீங்கள் நசரேயன்கள், பெந்தேகோஸ்துக்கள் என அதில் தவறாயிருப்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். ஜனங்கள் அவர்களால் முடிந்த அளவு துதித்து சத்தமிடுவதையும், அதே சமயத்தில் அவர்களால் முடிந்தால் உங்களுடைய தங்கப்பல்லையே களவாடக்கூடியவர்களாக இருப்பதையும் நான் கண்டிருக்கிறேன். ஆமையா, ஜனங்கள் காய்ந்து போன ஒரு பசுமாட்டு தோலின் மேல் பட்டாணிகளை கொட்டும் போது ஏற்படும் ஓசையை போல அந்நிய பாஷைகளை பேசுவதையும், அதே சமயத்தில் வாயின் மறுபக்கத்தில் புகையிலையை வைத்துக் கொண்டு வெல்வதையும், அவர்களால் கூடுமானால் உங்களுடைய தொண்டையே துண்டித்து போடும் அளவிற்கு இருப்பதையும் நான் கண்டிருக்கிறேன் என்று நேர்மையான உத்தமத்தோடு கூறுகிறேன். அது உண்மையே. ஆகையால் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களால் நிரூபிக்க முடிந்த அத்தாட்சியா இருக்கவில்லை. ஆனால் ஒரு நபர் ஜீவிக்கிற ஜீவியத்தின் மூலமே அதை நிரூபிக்க முடியும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆகையால் அவையாவும் தேவனை பொறுத்ததாய் உள்ளது. அவரோ ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். அவர் காரியங்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு வருகிறார். அந்த விதமாகத்தான் அது உள்ளது. ஆகையால் உங்களுடைய ஜீவியம் வேதாகமத்தின் கனிகளோடு ஒப்பிடப்படுமையானால் அப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல அழகான எண்ணத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய ஆவியானது அவருடைய ஆவியோடு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்குமேயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது எல்லா பொல்லாத பழைய காரியங்களும் ஒழிந்து போய் ஒவ்வொரு காரியமும் புதியதாகி நீங்கள் அன்பில் ஜீவித்துக் கொண்டு நீங்கள் சமாதானம் கிருபை போன்றவற்றை பெற்று நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நேர்த்தியாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் அந்த விதமான ஒரு ஜீவியத்தை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. புரிகிறதா? நீங்களோ ஓ அல்லேலூயா, நான் அந்நிய பாஷையில் பேசினேன், அல்லேலூயா என்று கூறலாம். அது எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் வெளியே போய் ஒரு வீணையில் அல்லது ஏதோ ஒன்றில் ஒரு ராகத்தை இசைப்பது போன்று அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அது ஒரு காரியத்தையுமே பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசியிருந்தாலும், நீங்கள் சத்தமிட்டிருந்தாலும், நடைப்பிரகாரத்தில் மேலும் கீழும் ஓடினாலும், நீங்கள் வெங்காயம் முறித்திருந்தது போன்று கண்ணீர் வடித்திருந்தாலும், அது அனுதின ஜீவியத்தை சரிவர ஆதரித்து அதனோடு தரித்திருந்தால் ஒழிய அது எந்த ஒரு காரியத்தையுமே பொருட்படுத்துகிறதில்லை. இப்பொழுது நீங்கள் அந்த காரியங்களை செய்து அந்த ஜீவியம் ஆமேன் என்று கூறுமையானால் அது அருமையானது, அது நல்லது. ஆனால் உங்களால் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளாமலேயே அந்த காரியங்களை செய்ய முடியும். ஆகையால் சத்தமிடுதலோ அல்லது அதை போன்ற எந்த காரியமும் அத்தாட்சியா இருக்கவில்லை. இயேசு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார். ஆவியின் கனி அந்நிய பாஷையில் பேசுவதல்ல, அது ஆவியின் கனி அல்ல. சத்தமிடுதல் ஆவியின் கனி அல்ல, புலம்பி எழுதல் இந்த ஆவியின் கனி அல்ல. ஆனால் அன்பு சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளே ஆவியின் கனிகளாகும். புரிகிறதா? அவைதான் ஆவியின் கனிகளாயிருக்கின்றன. சரி, இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நாம் இந்த காரியங்களை பெற்றுள்ளதற்கான காரணம் அவர்கள் ஸ்தாபனங்களை ஏற்படுத்த விரும்புகின்றனர். எனவே அவர்கள் நல்லது, நாம் அதை பெற்றுக் கொள்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிற விதமாகவே எல்லோரும் விசுவாசிக்கிறார்கள். நாங்கள் இந்த விதமாக செல்வோம். நாங்கள் விசுவாசிக்கிற விதமாகவே எல்லோருமே விசுவாசிக்கிறார்கள். நாங்கள் இவ்விதமாக செல்வோம் என்கிறார்கள். ஆனால் தேவனோ எல்லோருமே இந்த வழியாக மேலே செல்ல விரும்புகிறார். இப்பொழுது பவுல் அவன் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்ட பிறகு அப்பொழுது அது ஒரு அற்புதமான அனுபவமாய் இருந்தது என்று அவன் எண்ணிக்கொண்டான். இப்பொழுது எப்படி? அதாவது நாம் அந்த அனுபவத்தை சற்று மேற்கோள் காட்டுவோமாக. சுவிசேஷம் தமஸ்குவிலே பரவி இருந்த காரணத்தால் பவுல் தமஸ்குவில் இருந்த சில ஜனங்களை கைது செய்ய தமஸ்குவிற்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்தான். சுவிசேஷம் என்பது நற்செய்தி என்றே பொருள்படுகிறது. எனவே அவர்கள் அங்கே சுவிசேஷத்தை பரப்பி இருந்தனர். ஆகவே அநேக ஜனங்கள் முழுமையான அன்போடும் சந்தோஷத்தோடும் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கின்றவர்களாய் உருவாக்கிக் கொண்டிருந்தனர். அது அந்த விதமாகவே அங்கே பரவி இருந்தது. ஆகையால் பவுல் பிரதான ஆசாரியிடத்திலிருந்து சில கடிதங்களை கேட்டு பெற்றிருந்தான். எனவே அவன், நான் அங்கு போய் அவர்கள் ஒவ்வொருவரையும் கைது செய்வேன் என்றான். ஆகையால் அவன் ஒரு சிறு கூட்ட காவலர்களையும் ஆலய காவலர்களையும் போர் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு அவன் சென்ற சாலையில் சென்றான். அவர்கள் வீதியிலே பவரி சென்று கொண்டிருந்த போது அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை எல்லோருமே அறிந்திருந்தனர். அப்பொழுது திடீரென்று ஏதோ காரியம் சம்பவித்தது. திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் அவனுக்கு முன்பாக வந்தது. மகத்தான வெளிச்சம். அதுவோ சூரியனை போன்று பிரகாசித்தது. அது ஒரு வினோதமான காரியமாய் சம்பவித்தது. அந்த வெளிச்சம் அவ்வளவாய் பிரகாசித்தது. அவனுடைய கண் பார்வை ஏறக்குறைய பறிபோயின. அவன் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே விழுந்து கிடந்த போது மேல் நோக்கி பார்த்தான். அப்பொழுது அவனோடு அநேகமாக 10 அல்லது 15 மனுஷர் இருந்தனர். அந்த மனிதர்களில் எவராவது அந்த ஒளியை கண்டிருந்தார்களா? இல்லை ஐயா. பவுல் அதை கண்டான். அவர்கள் அந்த ஒளியை காணும்படி நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே சில ஜனங்கள் காண முடிகிற காரியங்களை மற்றவர்கள் காண்கிறதில்லை. புரிகிறதா? ஆகவே பவுல் அந்த ஒளியை கண்டான். அது அவனை அவ்வளவாய் குருடாக்கிறது. அதன் பின்னர் அவனால் பல நாட்கள் பார்க்க முடியவில்லை. அது அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு உண்மையாயிருந்தது. ஆனால் அவனால் பல நாட்களாக காண முடியாமற் போயிற்று. பின்னர் அவன் நிறுவங்களை எழுதின போது அவன் அந்த நிறுவங்களை பெரிய எழுத்துக்களில் எழுதும் அளவிற்கு அவனுடைய கண்கள் அந்த ஒளியை கண்டதிலிருந்து அவ்வளவாய் அவனுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தது. எனவே அவன், என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் என்றான். அவனால் சரிவர காண முடியாமல் இருந்தது. அவன் சிறையில் இருந்த போது கர்த்தர் அவனை அதிலிருந்து குணப்படுத்தும்படி வேண்டினான். அவன் 3 முறை அவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆனால் கர்த்தர் என்ன கூறினார்? பவுலே, என் கிருபை உனக்கு போதும் என்றார். பவுல், அப்படியானால் நான் என் பலவீனங்களை குறித்து பெருமை பாராட்டுவேன் என்றார். ஏனென்றால் அவன், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய வேண்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது என்றார். அவன் சில காலம் நன்றாக இருப்பான், பின்னர் அவை மீண்டும் அவனை துன்புறுத்தும். குற்றுதல் என்பது அடிக்கு பின் அடி என்றே பொருள்படுகிறது. சமுத்திரத்தின் மேலுள்ள கப்பலை போன்றே உங்களுக்கு தெரியும், அலைகள் கப்பலின் மேல் மோதி அடிக்கின்றன. பாருங்கள், அடிக்கு பின் அடி என்பதாகும். அவன் கொஞ்சம் சுகமடைவான், பின்னர் அது மீண்டும் உண்டாகும். அதன் பின்னர் மீண்டும் சுகம் பெறுவான், அது மீண்டும் உண்டாகும். அப்பொழுது அவரோ, கர்த்தாவே, காரியம் என்ன? நீர் இதை இடத்திலிருந்து எடுத்து போட மாட்டீரா என்று கேட்டான். அதற்கு அவரோ, பவுலே, என் கிருபை உனக்கு போதும், அது அப்படியே காத்துக்கொள்ளும் என்றார். அது காத்துக்கொள்ளும். அப்பொழுது அவன், இப்பொழுது நான் பரிபூர்ணமாய் இருந்திருந்தால், ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாய் இருந்திருந்தால், அப்பொழுது நான் அவ்வாறு இருக்கும் போது, ஓ, நான் இருமாப்படைந்து, நீங்கள் பாருங்கள், என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை சகோதரனே, கர்த்தர் என்னை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுகிறார், அல்லேலூயா என்று கூறுவேன் என்றான். அப்பொழுது நீங்கள் சுயநீதியையே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, எப்பொழுதாவது ஒருமுறை உங்களை சற்று ஒரு விதமான அடக்கத்துடன் வைத்திருக்க தேவன் உங்களுக்கு ஒரு சிறிதான ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும். அது உண்மை. அப்பொழுது அவர் எஜமானாய் இருக்கிறார் என்பதை அது ஒரு விதமாக உங்களை தெளிவாக உணரச் செய்கிறது. ஓஹோ, அவர் அற்புதமானவர் அல்லவா? ஆமையா, மகிமை. ஆகையால் அவன், பவுல், இந்த மகத்தான அனுபவத்தை பெற்றுக் கொண்ட பிறகு அதன் பின்னர் இப்பொழுது அது இன்றைக்கு வேறு யாராவதாக இருந்திருந்தால் அப்பொழுது அவர்கள், ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பையனே, கர்த்தர் எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறாரே, தேவனுக்கு மகிமை என்று கூறுவார்கள். ஆனால் பவுல் அவ்வாறு கூறவில்லை. அவன் ஒரு வேத பண்டிதனாய் இருந்தான். அந்த அனுபவம் தேவனுடைய வார்த்தையோடு சரியாக பொருந்த வேண்டும். ஆமையா, அது ஒன்று சேர்ந்து வேதாகமத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் வெறுமன இந்த விதமாக நோக்கி பார்த்து, ஓ, ஆம், இதோ அது இங்கே உள்ளது, தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் அதை பெற்றுக் கொண்டேன் என்று கூறுவதில்லை. தேவன் அதை தருகிற விதம் அதுவல்ல. அது முழு வேதமாக இருக்க வேண்டும். அதை குறித்த யாவுமே, ஏனென்றால் நாத்திகர்கள் தங்களுடைய காரண காரியங்களை விவாதிக்க இந்த வேதாகமத்தை விவாதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கு ஒரு சிறு வேத பகுதியை எடுத்து பின்னர் இங்கே அதை திருப்பி மற்ற சிறிய ஒன்றை இங்கே எடுத்து அவைகளை ஒன்றாக இணைக்க முயற்சிக்கிறார்கள். அது ஒன்று சேர்ந்துள்ள இரண்டு வித்தியாசமான பொருளாய் உள்ளது. ஆகையால் நீங்கள் வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏசாயா 28 அதிகாரத்தில் கூறினது போன்று அது பிரமாணத்தின் மேல் பிரமாணமாய் பிரமாணத்தின் மேல் பிரமாணமாய் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் இருக்க வேண்டும் என்கிறார்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பாருங்கள், அந்த விதமாகவே அது வருகிறது. பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் வார்த்தையின் மேல் வார்த்தையும் வேத வாக்கியத்தின் மேல் வேத வாக்கியமும் என்றவாறு அவை யாவும் ஒன்று சேர்ந்து தொகுக்கப்பட வேண்டும். அதனால்தான் இவைகளை போன்ற பாடங்களில் நாம் அவைகளை இப்பொழுது உடையவர்களாக இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இதுவோ சபைக்கு ஒரு மகத்தான காரியமாய் உள்ளது. ஏனென்றால் இது எல்லா வேத வாக்கியங்களையும் ஒன்று சேர்த்து இணைக்கிற ஒரு இடத்திற்கு அவைகளை கொண்டு வருகிறது. நம்முடைய அனுபவம் அந்த வேத வாக்கியத்தோடு இணைந்திருக்க வேண்டும். ஓ, இதோ அது உள்ளது. அது அவ்வாறு இல்லை என்றால் அப்பொழுது அது தவறாய் உள்ளது. அந்த ஒளியே பவுலை கீழே விழத்தள்ளிற்று என்பதை அறியாமல் எத்தனை வருடங்கள் நான் சஞ்சரித்து வந்துள்ளேன். வெளிப்புற உலகத்தில் வேத வாக்கியங்கள், அதாவது ஜனங்களும் பிரசங்கிமார்களும் அது பிசாசு என்றனர். ஏன், நீர் ஒரு குறி சொல்பவராயிருப்பீர், நீர் மருத்துவரின் ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் ஒருவராயிருப்பீர். எனவே பில்லி, நீர் அதனோடு நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏதோ காரியம் அதனோடு தவறாய் உள்ளது. பையனே, நீர் அதை செய்ய வேண்டாம், அது தவறாய் உள்ளது, அது பிசாசாய் உள்ளது. பையனே, நீ வழக்கமாக மருத்துவரின் ஆவியுலக இடையீட்டாளராயிருப்பீர், நீர் அதனோடு தொடர்பு கொண்டால் அப்பொழுது நீர் மருத்துவரின் ஆவிகளோடு தொடர்பு கொள்பவராயிருப்பீர். ஓ, அது முற்றிலும் பிசாசாய் உள்ளது, அது சரியல்ல என்றே என்னிடத்தில் கூற முயற்சித்தனர். ஆனால் அப்பொழுதோ நான் அதனை பிரசங்கிக்க விரும்பவில்லை. ஆனால் பவுல் தமஸ்குவிற்கு போகும் வழியில் நடந்ததை குறித்து சரியா அல்லது தவறா என்று அவன் கண்டறியும் வரை அதை குறித்து அவன் பிரசங்கிக்க விரும்பவில்லை. எனவே அவன் அரேபியாவுக்கு சென்று 3 வருடங்கள் தங்கியிருந்து வேதத்தை ஆய்ந்து படித்தான். ஆ, அவன் அங்கிருந்து வெளியே வந்தபோது இப்பொழுது அதே இடத்திலிருந்து அசைத்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்று அவனே கூறினான். அவன் பரிசேயர்களை சந்திக்க வேண்டியதாக இருந்ததை அறிந்திருந்தான். அவன் சதுசேயர்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவன் உலகத்தை, புறஜாதி உலகத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் பவுல் இந்த வேதம் எழுதப்பட்டதும் இந்த எபிரேய புத்தகம் அந்த நோக்கத்துக்காகவே எழுதப்பட்டுள்ளது. எனவே அவர் அந்த எபிரேயர்களை அசைத்து பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அது இங்கே புதிய ஏற்பாட்டில் இருப்பதை காண்பித்தார். அவன் இது தேவன் என்றும் இது இங்கே எல்லா தீர்க்க தரிசிகள் மேலும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தின் மேலும் உள்ளது என்றே கூறினான். அவன் இங்கே ஆரம்பத்தில் துவங்கையில் நாம் பார்த்திருந்த 1 அதிகாரத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் என்றே கூறியுள்ளான். அந்த விதமாகத்தான் தேவன் தம்முடைய செய்தியை கொண்டு வந்து ஊரின் துமி மூலமாக பரிசோதித்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். அதை தம்முடைய வேதாகமத்தின் மூலமே பரிசோதித்தார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஆகவே உலகமானது இந்த அனுபவங்களை, ஓ, இது பைத்தியம், ஏன், எவருமே இவ்வாறு இல்லையே என்றே கூறுகிறது. நான் என்னுடைய முதல் எழுப்புதலில் இங்கே உள்ள அந்த மூலையில் பிரசங்கித்து விட்டு நாம் அந்த ஜனங்கள் எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்த போது அந்த தூதன் பிரசன்னமானார். அந்த ஒளி இங்கே ஆற்றண்டை இறங்கி வந்தது. அப்பொழுது சகோதரன் பிலிமேன், நீங்கள் அங்கு இருந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்பொழுது அங்கு இருந்தீர்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆற்றண்டையிலே அந்த ஒளி பிரசன்னமான போது அங்கிருந்தவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? பழங்காலத்தவர் எவரேனும் இங்கு இருக்கிறார்களா? ஆம், அவர்களில் சிலர் இருக்கிறார்கள். அந்த ஒளி ஆற்றண்டை இறங்கி வந்த போது இருந்தவர்கள், அவர்கள் அது வெறுமன கண்ணுக்கு புலப்படுகிற மாயையான தோற்றம் என்றனர். அது இறங்கி வந்தபோது நம்மில் அநேகர் நின்று அதனை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தோம். அதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து தேவன் ஒரு எந்திர தொழில்நுட்ப புகைப்பட கருவியின் மூலம் அதை நிரூபித்தார். அது உண்மையே. அது ஒரு கட்டுக்கதையா இருக்கிறதா? அது அதை போன்ற ஏதோ ஒரு காரியமா இருக்கிறதா? இல்லையா. நாங்கள் அதை இங்கே வேதாகமத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அது அதே கர்த்தராகிய இயேசுவாய் உள்ளது. அவர் அதே காரியத்தை செய்கிறார். அவருடைய கிரியை அதே விதமாக உள்ளது. அவருடைய வல்லமையும் அதே விதமாக உள்ளது. இங்கே கடந்த ஞாயிறு நடந்ததை கவனித்து பாருங்கள். அங்கே என்னுடைய படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த போது என் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டிராத மனிதனை தரிசனத்தில் கண்டேன். அப்பொழுது நான் வந்து கூடாரத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் நடத்து போன நடைமுடியுடன் இருக்கிறார், அவர் குருடா இருக்கிறார், அவரால் நடக்க முடியாது, அவர் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு கருப்பு தலையுடைய மனிதன் அவரை இங்கே அனுப்பினார். அவர் ஒரு மருத்துவர், பெயர் டி ஆக்கர்மேன் என்பதாகும். அவர் ஒரு கருப்பு தலை கொண்ட கத்தோலிக்க மனிதனாக இருக்கிறார். அவர் ஒரு மனிதனை அனுப்பினார், அவர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்று. பின்பு கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறின மாத்திரத்தில் அவர் எழுந்து அவருடைய பார்வையையும் மற்ற எல்லாவற்றையும் பெற்று வெளியே நடந்து சென்றார். அதை செய்தது எது? அதே தூதன் இங்கு இருக்கிறார். தமஸ்குவிற்கு போகும்படியில் பவுலை வீட்டு தள்ளின அதே ஒருவர் இன்றைக்கு அவருடைய சபையிலும் அவருடைய ஜனங்களுக்குள்ளும் ஜீவிக்கிறார். அது வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருப்பதாய் உள்ளது. அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். ஓ, நாம் வெது வெதுப்பானவர்களை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் சற்று கடித்து அதற்குள்ளாக சென்று பார்க்க போகிறோம். ஓ, நாம் ஒரு ஆழமான காரியத்தை நமக்கு முன்னே பெற்றுள்ளோம். நம்மால் இன்றைக்கும் இன்றிரவும் அதற்குள் சென்று பார்க்க முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது இது ஆழமான தண்ணீருக்குள் செல்ல துவங்குகிறதாய் உள்ளது. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு சிறு பையனா இருந்த போது அந்த இடத்திற்கு பின்னால் இருந்த ஒரு சிறு குட்டைக்கு நான் செல்வதுண்டு. நான் அங்கு செல்வேன். நாம் யாவருமே கிட்டத்தட்ட 6-7 வயதாக இருக்கும் போது ஆடையே இல்லாமல் அங்கு சென்றிருப்போம். அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட இந்த அளவு ஆழமாய் மாத்திரமே இருந்தது. அது ஒரு பன்றி சேற்றில் பொருளும் ஆழங்கொண்ட குட்டையை போன்றதாக இருந்தது. அங்கே எனக்கு ஒரு சோப்பு பெட்டியை போன்று சிறு மண்மேடு இருந்தது. அப்பொழுது என்னால் தலைகீழாக பாய்ந்து முழுக முடியும் என்று காண்பிக்க என்னுடைய மூக்கை பிடித்துக் கொண்டு அந்த விதமாக சேறு தெரிக்கும்படிக்கு குதித்தேன். அப்பொழுது என்னுடைய சிறிய வயிறு சேற்றில் பட உங்களுக்கு தெரியுமா, அது சேற்றினை எங்கும் தெரிக்க செய்தது. அப்பொழுதுதான் என்னால் நீந்த முடியும் என்பதை நான் என் தந்தையிடம் கூறினேன். அவரும் ஒரு நாள் என்னை எங்க அழைத்து சென்றார். அப்பொழுது அவர், நீ நீந்துவதை நான் காண விரும்புகிறேன் என்றார். உங்களுக்கு தெரியுமா, அப்பொழுது நான் என்னுடைய உடைகளை களைந்துவிட்டு அங்கிருந்த அந்த சிறிய வெட்டிக்கிளி புதரில் போட்டுவிட்டு பின்னர் ஓடி தண்ணீரில் குதித்தேன். நான் எல்லாவிடத்திலும் சேற்றினை தெரிக்க செய்து கொண்டிருந்தேன். தந்தையாரோ சாலையின் கீழுள்ள வாய்க்கால் பாலத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் அங்கு அமர்ந்து சில நிமிடங்கள் என்னை கவனித்து பார்த்தார். பின்னர் உடனே அந்த சேற்று குழியிலிருந்து எழுந்து வெளியே வந்து நீ குளித்து விட்டு வீட்டுக்கு போய் சேர் என்றார். பார்த்தீர்களா, கிட்டத்தட்ட அந்த விதமாகத்தான் நம்ம சிலர் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். நாமோ சேற்றில் தவழ்கிறோம். அது உண்மை. நீங்கள், நான் ஒரு மெத்தோடிஸ்ட், நான் ஒரு பெந்தகோஸ்தே, நான் ஒரு பிரசிட்டேரியன், நான் ஒரு அத்தாட்சியை பெற்றுக் கொண்டேன், நான் அதை பெற்றுவிட்டேன் என்று கூறி நங்கூரமிடப்பட்டுள்ள வரையில் நீங்கள் சேற்றில் தான் தவழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் நான் என்னுடைய மாமா அவர்களோடு இருந்தேன். நானும் அவரிடத்தில் தொடர்ந்து நீந்த தெரியும் என்று கூறி வந்தேன். அவர் ஏறக்குறைய 15-16 வயதுடையதாக இருந்தார். நாங்கள் ஆற்றில் இருந்தோம். அப்பொழுது நான், லார்க் மாமா அவர்களே, என்னால் நீச்சல் அடிக்க முடியும் என்றேன். உங்களுக்கு தெரியுமா, அப்பொழுது நான் நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் படகின் பின்புறத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவரோ படகின் துடுப்பை எடுத்து ஏறக்குறைய 10 அடி ஆழத்தில் என்னை தள்ளிவிட்டார். அப்பொழுது அது வித்தியாசமானதாக இருந்தது. அப்பொழுது தண்ணீர் தெரித்து கூச்சலிட்டேன். உங்களுடைய ஜீவியத்தில் எப்போதுமே நீங்கள் இதுபோன்று கூச்சலிட்டதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள். என்றோ ஒரு நாள் நீங்கள் தள்ளப்படும் போது நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது மேலானதாகும். ஆமையா, நீங்கள் அவரை அறிந்திருந்தால் நீங்கள் அவரை உண்மையாகவே மேலாக அறிந்திருப்பது நலம். அது உண்மை. ஆனால் இப்பொழுது நாம் ஆழமான தண்ணீருக்குள், ஆழம் நிறைந்த தண்ணீருக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் ஒரு நல்ல கொடுமையான கிறிஸ்தவராய் இல்லை என்றால் அது உங்களை அங்கே மூழ்கடித்துவிடும். வார்த்தையை கவனியுங்கள். பவுல் அதை முதலில் கண்டான். எனவே அவன் பழைய ஏற்பாட்டுக்குள் திரும்பிச் சென்று அவன் இதை கண்டறிந்தான். அவன் அந்த தன்னுடைய அனுபவம் முற்றிலுமானதாக இருந்ததை கண்டான். இப்பொழுது என்னை கீழே விழ தள்ளி இருந்தது எது என்றான், அது ஒரு ஒளியாய், அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய ஒளியாய், சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டு அவனுடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அவர், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவனோ, ஆண்டவரே, நான் துன்பப்படுத்துகிற நீர் யார் என்று கேட்டான். அப்பொழுது அவர், நான் இயேசு என்றார். அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் என்றும் தழும்புகளோடு கூடிய கரத்தை உடையவராய் இருந்தார் என்றும், அவரோ இப்பொழுது கூட்டங்களில் தன்னுடைய கரங்களில் ஆணியில் அறையப்பட்ட வடுக்களோடும் தன்னுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்ட வடுக்களோடும் பிரசன்னமாவதாக உரிமை கோருகின்றார்களே என்று நான் எண்ணினேன். இல்லை இல்லை, அந்த சரீரத்தில் அல்ல, அந்த சரீரத்தில் அல்ல. புரிகிறதா, அவர் இப்பொழுது ஒரு ஒளியாயிருக்கிறார். அவர் இங்கே பூமியின் மேல் இருந்த போது அவர், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் தேவனிடத்திற்கு திரும்பி போகிறேன் என்றார். அவர் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்தினூடாக இந்த ஒளியில் வழிநடத்தி சென்ற தூதனாய் இருந்தார். அவர் அதே ஒளியின் அடைக்கு திரும்பி சென்றார். பவுல் பழைய ஏற்பாட்டில் இருந்து அதை கண்டார். அவர், நானே இயேசு, உடன்படிக்கையின் தூதன் என்றார். அவர் நம்மை மீட்க மாம்சமானார். தேவ தூதருக்கு உதவியாக கை கூடாமல் என்று முந்தின அதிகாரத்தில் உள்ளதை நாம் கண்டோம். நாம் அதை ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வெளிப்பட்டு மனுஷர் தேவனை காணும்படிக்கு அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமேன். இப்பொழுது அவர், நான் அதனை திரும்பி செல்வேன் என்று கூறுகிறார். பவுல் அதை கண்டபோது அவர், நிச்சயமாகவே அது அவராயிருந்தது என்றார். அது அவராயிருந்தது. பேதுரு ஒரு இரவு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர் அந்த அனுபவத்தை பெற்றிருந்தார். அந்த அதே ஒளியானது கட்டிடத்துக்குள்ளாக வந்து அவனுக்கு முன்னிருந்த கதவுகளை திறக்க அவன் வெளியே வீதிக்கு நடந்து வந்தான். பேதுரு போ தான் சொப்பனம் கண்டு கொண்டிருந்ததாக எண்ணிக்கொண்டான். அவர் அவ்வளவாய் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். எனவே என்ன சம்பவித்திருந்தது என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அவன், நான் விழித்துள்ளேனா, ஆனால் நான் இங்கே வெளியே வீதியில் இருக்கிறேனே என்றான். அவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய வீட்டுக்கு சென்றான். அப்பொழுது சிறு பெண் கதவினை திறந்தாள். அந்த சிறு பெண் அங்கிருந்த போது ஒரு ஜபக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. யாரோ ஒருவர் கதவை தட்டி கொண்டே இருந்தார். அப்பொழுது அவள் வாசலை திறந்தாள். ஓ, அவள், இதோ பேதுரு இப்பொழுது இங்கிருக்கிறார், அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தரோ அவரை விடுவித்துள்ளார் என்று கூறினாள். அவர்களோ அதற்கு, ஓ, நம்ப முடியவில்லையே என்றனர். ஓ, கர்த்தாவே அவரை விடுவியும் என்று அவர்கள் ஜெபித்தனர். ஏன், அவர் வாசலடை நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார் என்று அவள் கூறினாள். அப்பொழுது பேதுருவோ, நான் உள்ளே வரட்டும் என்று கூறி பலமாய் தட்டிக் கொண்டிருந்தார். ஓ, அவள் அது பேதுருதான் என்றாள். அந்நாட்களில் அவர்கள் இழுத்து மூடும்படியான ஒரு சிறு தாழ்பால் கட்டையை வைத்திருப்பார்கள். அவர்கள் திறந்து பார்த்து மூடும் ஒரு சிறு மூடியை கதவில் வைத்திருப்பார்கள். நீங்கள் அந்த கதவில் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த சிறு மூடியை மாத்திரம் இழுத்துவிட்டு வெளியே இருப்பவரை பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய விருந்தாளியை வீட்டிற்குள் அனுமதிக்கும் முன்னர் உங்களுடைய கதவண்டை தட்டுகிறது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது கொள்ளையர்கள் இருந்தனர். நீங்கள் கதவை திறந்தால் அவர்கள் உங்களை கொன்று போடுவார்கள். ஆகையால் அவர்கள் கதவை திறந்தனர். அப்பொழுது அவள், அது பேதுருதான் என்றால் அவர்களோ, ஓ ஓ என்னே, அவர் மறித்து போய்விட்டார். அது அவருடைய தூதனங்கில் இருப்பதாகும். பார்த்தீர்களா? உங்களுக்கு தெரியுமா, அவன் தன்னுடைய ஆவிக்குரிய சரத்துக்குள்ளாக சென்று விட்டான் என்று கூறினார்கள். நாம் எப்படி அந்த பெரிய வைரக்கல்லை எடுத்தோம் என்றும், அது எப்படி ஒளியை பிரதிபலித்தது, எப்படி அது அங்கே திரும்பி சென்றது என்பது நினைவிருக்கிறதா? பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலைகளாக நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். எனவே பேதுரு மறித்து போய்விட்டான் என்றும், அவனுடைய இந்த பழைய மாம்ச சரீரம் விழுந்து மறித்து போனது என்றும், இன்னும் ஒரு சில நாட்களில் அவர்கள் அதை அடக்கம் செய்வார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆகையால் அவன் தன்னுடைய தூதன் இல்லை, தன்னுடைய மகிமையடைந்த இல்லை, மகிமையடைந்த சரீரத்துக்குள் அல்ல, ஆனால் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அவனுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தான் என்று எண்ணியிருந்தனர். அந்த சரீரத்தினால் உங்களுடைய கரங்களை குலுக்க முடியாது. அது இந்த விதமாக கரத்தை குலுக்காது, ஆனால் அது ஒரு மனுஷ சாயலில் தான் இருக்கும். எனவே அதுதான் வந்து கதவை தட்டி கொண்டிருந்தது என்று எண்ணிக்கொண்டனர். அவளோ, இல்லை, அது பேதுருதான், அவர்தான் அங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்று கூறினாள். அவன் கதவை திறந்து உள்ளே நடந்து வந்தான். அது பேதுருவாய் இருந்தது. இப்பொழுது பேதுருவோ இந்த ஒளியின் மூலம் விடுவிக்கப்பட்டிருந்தான். இப்பொழுது அதே விதமாக இந்த பூமிக்குரிய, அதாவது ஆதி சபையில் இருந்த அந்த பவுல் தன்மேல் தேவனுடைய ஒளி பிரகாசித்திருந்ததை கண்டான். அதே ஒளியே திரும்பவும் வந்துள்ளது. இப்பொழுது ஜனங்கள் எந்த காரியத்தையும் கூற முடியும், அது அதை சரியாக்குகிறது இல்லை. ஆனால் தேவன் எந்த காரியத்தையாவது நிரூபிக்கும் போது அதனுடைய கிரியையே அதை நிரூபிக்கிறது. புகைப்பட கருவியும் அதை நிரூபிக்கிறது. நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியமும், கர்த்தர் செய்துள்ள ஒவ்வொரு காரியமும் முற்றிலுமானதாக இருந்து வருகிறது. அது தேவன் என்று வேத வாக்கியங்களினாலும் அதனுடைய செய்கைகளினாலும் அனுபவத்தினாலும் பிழையற்ற விதத்தில் நிரூபிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். இங்கே இந்த கூடாரத்தை நோக்கி பாருங்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்கள் இதை அறிவீர்கள். நாம் ஜனக்கூட்டம் அதிகமாய் வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதில்லை. அவர்களை உள்ளே வைக்க போதுமான இடமும் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நாம் இதற்காக ஒன்று சேர்ந்து வருகிற போது இது பெரிய நகரங்களை கவர வேண்டும். ஆனால் அவர்களோ மரித்து போய்விட்டனர். அவர்கள் முற்றிலும் மரித்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காண முடியவில்லை. நீங்களோ, ஏன் சகோதரன் பிரணாம் அவர்களே, அவர்கள் ஒரு மருத்துவரிடம் சென்று தங்களுடைய கண்களை சரி செய்து கொள்ள மாட்டார்களா என்று கேட்கலாம். மருத்துவரால் அந்த விதமான பார்வையை பெற சரி செய்யவே முடியாது. இயேசு, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் நீங்கள் என்னுடைய நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். மேலும் அவர், நீங்கள் குருடரான பரிசேயர்கள், வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்றார். அது உங்களுடைய தலைக்கு மேலே கடன் செல்கிறதா? கவனியுங்கள், நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தின் அடையாளங்களை நோக்கி பாருங்கள். இப்பொழுது அது வெறுமன ஏதோ ஒன்றாய் இருக்கவில்லை. நான் வெறுமன ஒரு மனிதனாயிருக்கிறேன். நான் இதை குறித்து பேசும்படியான ஒரு பிரசங்கியாராய் கூட இருக்கவில்லை. உலகம் ஒரு பிரசங்கி என்று அழைக்கிறதற்குரிய கல்வி அறிவு கூட என்னிடத்தில் இல்லை. நாம் ஏழ்மையான ஜனங்களாயிருக்கிறோம். நாம் இருக்கின்ற கட்டிடத்தை நோக்கி பாருங்கள். இந்த காலையில் மற்ற தேவாலயங்களை நோக்கி பாருங்கள். ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். அங்குதான் காரியமே உள்ளது. ஆகையால் மோவாபியர் அங்கே தங்களுடைய எல்லா மிருக்கான பளபளப்போடும் தங்களுடைய அழகோடும் நின்று கொண்டிருக்க, இஸ்ரவேலரோ ஊராரங்களில் இருந்தனர். ஆனால் தேவன் அங்கே இருந்தார். அப்பொழுது அங்கிருந்த பரிசுத்த உருளைகள் தவறான ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுடைய பேராயரான பிலேயாமோ அந்த அடிக்கப்பட்ட கண்மலையையும் அந்த வெண்கல சர்பத்தையும் அந்த அக்னி சர்பத்தையும் காண தவறினான். அவனுடைய கண்களோ கூடாக்கப்பட்டிருந்தன. அவனால் அதை காண முடியவில்லை. அவனோ அவர்கள் அதை வெறுமன கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறினான். ஆனால் தேவன் அங்கே இருந்தார். ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இங்கிருக்கிறார். தேவன் இங்கிருக்கிறார். அவர் ஏற்கனவே செய்துள்ள அதே காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னமும் செய்வார். நாம் வேதவாக்கியத்தை வேதவாக்கியத்தோடு ஒப்பிடுகிறோம். தேவன் தம்மை ஒருபோதும் இந்த பூமியின் மீது உள்ள ஏதோ ஒரு பெரிய காரியத்தில் உருவகப்படுத்தி காட்டவில்லை. ஆனால் அவர் எப்பொழுதுமே சாதாரணமான தாழ்மையான ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் செய்து வந்துள்ளார். அவர் இந்த காலையில் இங்கே இருந்து கொண்டு அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் அதை ரூபகாரப்படுத்துகிறது. புகைப்பட கருவியும் அதை ரூபகாரப்படுத்துகிறது. இப்பொழுது அந்த காரணத்தினால் தான் நான் அந்த காட்சியை குறிப்பிட்டு கூறுகிறேன். அது நான் அங்கு இருக்கிறேன் என்ற காரணத்தினால் அல்ல. நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன். உங்களைப் போல கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் நான் கூற முயற்சிப்பது என்னவென்றால், அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதே ஆகும். அதுவே முக்கியமான காரியமாக உள்ளது. அவரோ என்னை ஒரு மனு உருவிடத்தை எளியாவாக ஆக்கியிருந்தால், நீங்கள் அதை விசுவாசிக்க விசுவாசமுடையவளாய் இல்லாமல் இருந்திருந்தால் அப்பொழுது அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காரணம் தான் இங்கே இன்றைக்கும் இந்த பட்டணத்திலும் உள்ளது. ஏன் நான் இங்கே ஏதோ ஒரு கட்டடத்தில் அல்லது ஏதோ ஒன்றில் ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்த முடிந்தால் அதை விசுவாசிக்கும்படிக்கு அநேக ஜனங்களை உங்களால் கொண்டு வர முடியாது. அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள், அவர்களால் விசுவாசிக்க முடியாது. அவர்களுடைய நாள் போய்விட்டது. இந்த காலை ஆப்பிரிக்காவில் இந்த விதமான வேத பாடமானது அநேகமாக 10,000 குறைந்தபட்சம் 10,000 ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு உண்டாக்கும். ஆனால் இங்கோ இந்த காலையில் ஒரு பாவி அல்லது வேறு யாராவது யாரோ ஒரு பின்வாங்கி போறவன் உட்கார்ந்திருக்கலாம். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அலசி ஆராயப்பட்டு எல்லாமே முடிவுற்று விடும் அளவிற்கு காணப்படுகிறது, அவ்வளவுதான். ஆனால் நாம் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் வேதவாக்கியம் வேதவாக்கியத்தினால் ஒப்பிடப்படுகிறது என்பதேயாகும். இப்பொழுது அது எவ்வளவு மகத்தான அனுபவமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது வேதாகமத்தோடு ஒப்பிடப்பட்டால் ஒழிய இல்லை என்றால் மற்றபடி அது தவறானதாகும். ஊரின் தும்மீம் தீர்க்கதரிசி எவ்வளவுதான் நல்லவராய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் பேசின பிறகு அந்த ஒளியானது ஊரின் தும்மின் மேல் பிரகாசிக்கவில்லை என்றால் அது தவறானதாயிருந்தது. அந்த சொப்பரம் எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் அந்த வெளிச்சம் ஊரின் தும்மின் மேல் பிரகாசிக்கவில்லை என்றால் அது தவறானதாகவே இருந்தது. அந்த ஆசாரியத்துவம் முடிவுற்ற போது தேவன் தம்முடைய வேதாகமத்தை முன்னிலைப்படுத்தியுள்ளார். பவுல், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கலாத்தியர் 1:8 கூறியுள்ளான். வானத்திலிருந்து வந்த தூதன் வெளிப்படுத்தினவனாகிய யோவானிடத்தில் கூறினார். அது தேவனாயிருந்தது. அவர், இயேசுவாகிய நான் இந்த காரியங்களை காண்பிக்கும்படிக்கு அல்லது ரூபகாரப்படுத்தும்படிக்கு என் தூதனை அனுப்பினேன் என்றார். அவர், ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் அல்லது இதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பங்கு எடுத்து போடப்படும் என்றார். இதுதானது வேதம். ஆகையால் இந்த அனுபவங்களும் இங்கே நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களும் அவை தேவனுடைய வார்த்தையினால் ரூபகாரப்படுத்தப்படவில்லை என்றால் அப்பொழுது அது தவறானதாகும். என்ன சம்பவித்தாலும் எனக்கு கவலை இல்லை, அது தவறானதாகும். ஆகையால் அது வேத பிரகாரமானதாக இருக்கிறபடியால் முற்றிலும் சத்தியமாக இருக்கிறது. ஓ, நான் அந்த கிறிஸ்துவின் மகத்தான சரீரத்தின் ஒரு அங்கத்தினராய் இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்வோம். நாம் பாடத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று கூறின இந்த இடத்தில் நாம் இங்கே முடித்தோம். இல்லை, என்னை மன்னிக்கவும், நான் 12 அதை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதை படித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் நான் இன்னும் அதை ஆராய்ந்து படிக்கவில்லை. சகோதரர் நார்மன் அங்கே என்னுடைய வீட்டில் தங்கியிருக்கிறார். நான் அதை நேற்று படித்ததை அவர் அறிந்துள்ளார். அங்கிருந்த மற்ற சகோதரர்களும் நான் படித்திருந்ததை அறிந்திருக்கிறார்கள். சில நிமிடங்களுக்கு முன்பு இங்கே அமர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தை மாத்திரமே நான் அந்த வேத வாக்கியத்தை வாசித்தேன். அது உண்மை, அதை ஆராய்ந்து படிப்பதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற விதத்தில் அதை அளிக்க அவருக்காக அப்படியே காத்திருக்கிறேன். அதை பெற்றுக் கொள்ள வேண்டிய நபர் எங்கே இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நான் கூறப்போவது என்னுடைய சிந்தையில் உருவான ஏதோ ஒரு காரியமாக இருந்தால் அப்பொழுது அது தவறானதாகும். ஆனால் நான் அவர் அதை செய்யும்படி அனுமதித்தேனேயானால் அப்பொழுது அவர் அதை அதற்கு சொந்தமான இடத்திற்கு நேராக கொண்டு செல்வார். புரிகிறதா? என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இப்பொழுது கடந்த அதிகாரத்தில், இதற்கு முந்தின அதிகாரத்தில் நாம் இதை கேட்டோம். அதாவது முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று உள்ளது. இயேசுவானவர் செய்த அதே காரியங்களை காண்பிக்கும்படிக்கு அதே மாதிரியான காரியங்கள் இங்கே சம்பவிக்கின்றன. அதே தேவனுடைய தூதன், அதே கிரியைகள், அதே அத்தாட்சி, ஒவ்வொரு காரியமும் அதே விதமாக, ஒவ்வொரு காரியமும் கூட அதே சுவிசேஷம் சரியாக வார்த்தையின்படியாய் உள்ளது. கர்த்தரால் கற்பிக்கப்பட்டு பின்பு நாம் கேட்டிருக்கிற அவருடைய சீஷர்களாலே உறுதியாக்கப்பட்டதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று பவுல் அதே விதமாக கேட்டுள்ளான். இப்பொழுது பவுல் தன்னுடைய எபிரேய கூட்டத்தாரிடத்தில் அதை கூறிக்கொண்டிருந்தான். இப்பொழுது இன்றைக்கு நாம் இங்கே வைத்துள்ளது போன்ற ஒலிப்பதிவு கருவிகளை அவர்கள் அந்நாட்களில் வைத்திருக்கவில்லை. ஆனால் பவுல் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அங்கே அமர்ந்து அதை எழுதி கொள்ளக்கூடிய வேத பாரகரை அவர்கள் வைத்திருந்தனர். அதன் காரணமாகவே செய்தி இங்கே உள்ளது. நாமோ ஒலிப்பதிவு கருவிகள் மூலமாக பதிவு செய்யப்படுகின்ற செய்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது சத்தியம் என்று காண்பிக்கும்படிக்கு இந்த ஒளிநடாக்கள் உலகம் முழுவதும் செல்கின்றன. பாருங்கள், நம்முடைய மார்க்கமோ வீணானதாக இருக்கவில்லை, அது முற்றிலுமாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய் அதே காரியமாய் உள்ளது. இப்பொழுது நாம் அதை குறித்து கவலையற்றிருக்க வேண்டாம். இப்பொழுது இன்றைக்கு சபையிலிருந்து விலகி செல்லாதீர்கள். மேலும் நல்லது, நான் அங்கு செல்வதனால் ஒரு விதமாக சந்தோஷப்படுகிறேன். எனக்கோ பாடுவது பிடிக்கும். அந்த சிறிய பழைய சபையை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று கூறாதீர்கள். அவ்வாறு செய்ய வேண்டாம். சகோதரனே, உங்களுடைய இருதயம் அனல் மூட்டப்பட்டு இங்கே இதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் எனவே நான் வெளியே போய் யாராவது ரட்சிக்கப்படும்படிக்கு என்னால் இங்கு கொண்டு வர முடியுமா என்று பார்க்க வேண்டும் என்று கூறுங்கள். ஆனால் நீங்கள் வெளியே போய் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீ மனம் திரும்பவில்லை என்றால் நீ அழிந்து போகப் போகிறாய் என்று கூற வேண்டாம். வேண்டாம், போய் அதை பெருநன்மையாக கூறுங்கள். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடச்சர்களுமாயிருங்கள். பாருங்கள், அந்த விதமாகத்தான் செல்ல வேண்டும். ஒரு நபரை அணுகும் போது அவன் கோழி குஞ்சுகளை வளர்த்துக் கொண்டிருந்தால் அவனிடத்தில் சற்று நேரம் கோழி குஞ்சுகளை பற்றி பேசுங்கள், புரிகிறதா? அதன் பின்னர் நீங்கள் அறியாமலேயே கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருப்பீர்கள். அவன் ஒரு விவசாயியாக இருந்தால் அப்பொழுது அவனுடைய பண்ணையை பற்றி பேசுங்கள். அவன் மோட்டார் வாகனங்களை விற்பவனாய் இருந்தால் அவனுடைய மோட்டார் வாகனங்களை குறித்து பேசுங்கள். சற்று நேரம் நீங்கள் அருமையான கார்களை வைத்துள்ளீர்கள் என்ற விதமாக பேசுங்கள், புரிகிறதா? பிதாவானவர் அவனுடைய ஆத்மாவை குறித்து அவனிடத்தில் அடங்கக்கூடிய நேரம் இப்பொழுதுதான் என்று கூறுவதை நீங்கள் ஆவியில் மனதில் உணரும் வரை பேசுங்கள். அப்பொழுது அந்த முந்தின உரையாடலை உங்களால் நிறுத்திவிட முடியும். பாருங்கள், அதாவது அது ஒரு அருமையான மோட்டார் வாகனம். இன்றைக்கு போக்குவரத்து வசதியோ பெரிய அளவில் மாற்றமடைந்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஓ, எப்படியா தேசங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து முன்னேற்றம் அடைந்து வருகின்றன. நம்முடைய தேசங்களின் நகரங்களும் ஒன்று சேர்ந்து வளர்ச்சி அடைந்துள்ளன. எனவே நண்பர்களும் தாய்மார்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ள முடிகிறது. நீங்கள் விட்டுக் கொண்டிருப்பது போன்ற மோட்டார் வாகனங்களை வைத்திருப்பது ஒரு அற்புதமான காரியமாக உள்ளது என்பதை நீங்களே அறிவீர்கள் என்று பேசலாம். ஆமையா, அது நிச்சயமாகவே அவ்வாறு உள்ளது. ஒருவன் தன்னுடைய சுருட்டினை புகைத்துக் கொண்டிருந்தாலும் வேறு என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவைகள் நல்ல கார்களாகவே உள்ளன. அதை போன்ற ஒரு காரியத்தை பழங்காலத்தவர்கள் பார்த்திருந்தால் அப்பொழுது அவர்கள் அதை குறித்து என்ன நினைத்திருப்பார்கள் என்பதை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா? அந்த விதமாகவே தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொஞ்சம் கழித்து ஆம் ஆம் நிச்சயமாகவே அவ்வாறுதான் உள்ளது என்று கூறுவீர்கள். அது மற்றொரு காரியத்தையும் செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் ஜனங்களை எழுப்புதல் கூட்டங்களுக்கு துரிதமாக கொண்டு வர முடிகிறது. மேலும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்காக ஜனங்களால் துரிதமாக தேசத்தை கடந்து வர முடிகிறது. பாருங்கள், நீங்கள் இப்பொழுதோ கூற வேண்டியதற்கான வழியை திறந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை நிறுத்தப்படும்படிக்கு உணர்ந்தால் அப்பொழுது அதை அங்கேயே நிறுத்திவிட்டு இந்த சுவிசேஷத்திற்கு வந்து விடுங்கள். பீனிக்ஸில் உள்ள ஒரு மருத்துவர் கூறினது போது அவர், கர்த்தாவே, என்னுடைய வாயை நல்ல வார்த்தைகளினால் நிரப்பும், அதன் பின்னர் நான் போதுமானதை பேசிவிட்ட பிறகு என்னை முழங்கையால் இடித்து நிறுத்திவிடும். உங்களுக்கு புரிகிறதா? ஆம், நான் போதுமானவற்றை பேசின பிறகு என்னை முழங்கையால் இடித்து நிறுத்திவிடும் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், நாம் 15வது அதிகாரத்திலிருந்து துவங்க போகிறோம், இல்லை 3 அதிகாரத்தின் 15வது வசனத்திலிருந்து துவங்க போகிறோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இப்பொழுது பவுல் இங்கே பேசுவதை கவனியுங்கள். இப்பொழுது அது வெகு காலத்திற்கு பின்பு இன்று என்று கூறப்பட்டுள்ளது. நாம் கொஞ்ச நேரம் கழித்து அதற்குள்ளாக சென்று கற்றுடர போகிறோம். அதாவது வெகு காலத்திற்கு பின்பு இன்று என்று உள்ளது. வெகு காலத்திற்கு பின்பு என்பது அடுத்த அதிகாரத்தில் வருகிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அவர்கள் தேவனை கோபமூட்டினார்கள். இப்பொழுது நாம் அடுத்த வசனத்தை படிப்போமாக. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? இப்பொழுது எதை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான்? சுவிசேஷத்தை குறித்தே ஆகும். மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. நாம் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்துவோமாக. கோபமூட்டுதலில் அவர்கள் கோபமூட்டின போது இப்பொழுது தேவன் என்ன செய்தார்? இப்பொழுது பவுல் பேச முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களை எகிப்திலிருந்து வெளியே வழிநடத்தினது எது? அது மோசேயா இருந்ததா? இல்லையே, மோசே மாம்ச பிரகாரமான கருவியா இருந்தான். இப்பொழுது நாம் இங்கே ஒரு பின்னணியை பெற்றுக் கொண்டோம். நாம் இப்பொழுதே அதை சரிபடுத்த விரும்புகிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் இங்கே இந்த இடத்தை பார்க்கும் போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது தேவன் நிலையற்ற இளைப்பாறுதலை கொண்ட தம்முடைய ஜனங்களை உடையவராயிருந்தார். அவர்கள் எகிப்தில் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய சரியான நிலைமையில் இல்லாமல் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய தாய்நாட்டுக்கு வெளியே இருந்தனர். அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்தனர். தேவன் அவர்களை எகிப்தில் அடைபட்டிருந்ததிலிருந்து தாய்நாட்டுக்கு கொண்டு செல்ல போவதாயிருந்தார். அது இன்றைய ஒரு மாதிரியாய் உள்ளது. நாமோ நிலைகுலைந்து காணப்படுகிறோம். சதைப்பற்றுள்ள சிறு கைகளில் கோலிகளை விளையாடும் பையன்களே, பொம்மைகளோடு விளையாடுகிற சிறு பெண் பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், கொஞ்சம் காலத்திலேயே உங்களுக்கு நரைமுடி உண்டாகி சரீரத்திலோ சுருக்கம் எழுந்து விடுகிறது. இங்கு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஏனென்றால் இது நிலையான கூடாரம் அல்ல. நாம் தவறான இடத்தில் இருக்கிறோம். அந்த காரணத்தினால்தான் நாம் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்று நாம் கூறுகிறோம். ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது. இந்த காலையில் அறையில் இருந்த ஒரு சிறு பெண்மணி எப்படி அவளை பார்த்து ஜனங்கள் சில நேரத்தில் சிரிக்கிறார்கள் என்று கூறினாள். அதற்கு நானோ, அருமையான சகோதரியே, நீ அந்த ஜனங்களை சார்ந்தவர் அல்ல என்றேன். நாம் ஒரு வித்தியாசமான ஜனங்களா இருக்கிறோம். என்னுடைய சிறு பெண் அப்பா இன்னென்ன பெண் பிள்ளைகள் இன்னென்ன குறிப்பிட்ட காரியங்களை அவர்கள் செய்தனர் என்று கூறினாள். அப்பொழுது நான் தேனே பார் என்றேன். அவர்கள் எல்விஸ் பிரஸ்லினுடைய இந்த ஒலித்தட்டுகளை வைத்திருந்தனர். ஆனால் நான் என்னுடைய வீட்டில் நான் அவர்களை வைக்க விரும்பவில்லை என்றேன். அதற்கு அவள், அப்பா, ஆனால் அந்த சிறு பெண் பிள்ளைகள் அருமையானவர்கள் என்று கூறினாள். அப்பொழுது நான், அவர்கள் அருமையானவர்களாக இருக்கலாம். நான் அதற்கு எதிராக ஒன்றையும் கூறுவதற்கில்லை. ஆனால் ஒரு காரியம் உண்டு, நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். நாம் வித்தியாசமாயிருக்கிறோம். நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவி அதிலிருந்து வெளியே வந்துவிட்டது. நீ மற்றொரு உலகத்துக்குரியவராய் இருக்கிறாய் என்றேன். நான் ஆப்பிரிக்காவிற்கு செல்லும் போது என்னால் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கேற்ப சரிபடுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் எந்த ஆடைகளையுமே அணிகிறதில்லை. அவர்கள் நிர்வாணிகளாயிருக்கிறார்கள். அவர்கள் அழுகி போன ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து அதில் புழுக்கள் இருக்க அதை அவர்கள் புசிக்கிறார்கள். அது எந்த வித்தியாசத்தையும் அவர்களுக்கு உண்டு பண்ணுகிறதில்லை. பார்த்தீர்களா? இதுவோ வித்தியாசமாய் உள்ளது. நாம் எல்லோருமே ஒரு காலத்தில் அந்த விதமாகத்தான் இருந்தோம். ஆனால் நாகரிகமோ நம்மை இப்படி கொண்டு வந்து நம்மை வித்தியாசமாக்கிவிட்டது. மதமாற்றமோ அதை லட்சம் மடங்கு ரட்டிப்பாக்கிவிட்டது. நாம் உலகத்தின் அழுகி போன காரியங்களை ஒருபோதும் விரும்புகிறதில்லை. நாகரிகம் நம்மை சுத்தமுள்ளவர்களாக மாற்றியிருப்பது போல கிறிஸ்து நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார். கவனியுங்கள், அது மாத்திரமல்ல, ஆனால் நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆகையால் நீங்கள் உலகத்தோடு எந்த காரியத்தையும் செய்ய விரும்புகிறதில்லை. அந்த காரியங்கள் ஒழிந்து போய்விட்டன. இப்பொழுது இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்தனர். அவர்கள் எகிப்தியர்களாய் இருக்கவில்லை. ஒரு எகிப்தியன் தன்னுடைய கரங்களை ஒரு ஆட்டின் மேல் வைப்பது ஒரு அவமானமாய் இருந்தது. இஸ்ரவேலர் ஆடு மேய்ப்பவர்களாய் இருந்தனர். மொத்தத்தில் கால்நடைகளை வளர்ப்பவர்களே ஒரு எகிப்தியனுக்கு முழு அவமதிப்பாய் இருக்கும் போது அது மோசேக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும்? பார்வோன் யோசேப்பினிடத்தில் என்ன கூறியிருந்தான் என்று நீங்கள் கவனிக்கிறீர்களா? அது ஒரு அருவறுப்பாயிருக்கிறது. அவன், உம்முடைய ஜனங்கள் ஆடு மேய்ப்பவர்களாய் இருக்கிறார்கள் என்றான். ஒரு எகிப்தினால் கூட தன்னுடைய கரங்களை ஒரு ஆடு மேய்ப்பின் மேல் வைக்க முடியாது. அவன் ஒரு வித்தியாசமான ஜனமாயிருந்தான். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் மீண்டும் பிறக்கும் போது அது அந்த விதமாகவே அவனோடு இருக்கிறது. சிறங்கள் குடித்துக் கொண்டும் அசுத்தமான கேலி பேச்சு பேசிக் கொண்டும் பெண்கள் நிர்வாணமாயும் இருக்கும் இடத்தில் சவகாசம் செய்வது அவனுக்கு அசுத்தமாயிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் அது அசுத்தமானதாக உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இங்கே பரதேசிகளாய் இருக்கிறோம். நாம் இங்கே அந்நியர்களாய் இருக்கிறோம். ஆவியானது மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ திரீகள் குட்டைக்கால் சட்டைகளை அறியாத ஒரு நகரத்துக்காகவே நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மதுபான கடைகள் வைத்திராமல் இருக்கிற ஒரு நகரத்தையே நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நீதி வாசமாக இருக்கும் ஒரு நகரத்தையே நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் பரதேசிகளாயிருக்கிறோம். ஆகையால் தேவன் ஒரு பெரிய அக்கினி உருண்டையில் இறங்கி வந்து ஒரு ஒளிவட்டமாக ஒரு முற்றடிக்குள் வேகமாக இறங்கி வந்து முதலில் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்த துவங்கினார். மோசே கூறினார், அதாவது அன்றொரு இரவு நாம் அந்த பாடத்தை எப்படி பார்த்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர், மோசேக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று கூறினார். அது எரிகிற முற்றடியில் அக்கறை ஸ்தம்பத்தில் இருந்து இயேசுவாய் இருந்தது. அது இன்றைக்கும் மாறாத அதே இயேசுவாய் உள்ளது. அவர் தம்மை ஒரு அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்படுத்தினார். அப்பொழுது மோசே அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னரே அவன் எகிப்திற்கு செல்கிறார். அவன் சுவிசேஷத்தை, நற்செய்தியை பிரசங்கிக்க அடையாளங்களும் அற்புதங்களும் அவனை பின்தொடர்ந்தன. உங்களுக்கு அது புரிகிறதா? அது இன்றைக்கும் அதே காரியமாகத்தான் உள்ளது. அது மாத்திரமல்ல, ஆனால் அந்த எபிரேயர்கள் வெளியே வந்து அந்த ஒளியில் நடந்தபோது அவர்கள் அதே அக்னி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தப்பட்டனர். வேதமோ தேவனை பரீட்சித்து பார்க்க வேண்டாம் என்று கூறியுள்ளது. இதை கவனியுங்கள், நான் அதை வாசிக்கட்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அவருடைய சத்தம் உங்களுடைய இதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அவரை கோபமூட்டினார்கள். கவனியுங்கள், கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? இஸ்ரவேலர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினால் தேவனுக்கு கோபமூட்டினார்கள் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர்கள் முற்றிலுமாய் முறுமுறுத்தனர். தேவன் அங்கே நடந்து சென்றார். அவர்கள் முறுமுறுத்த போது முதல் காரியம் அவர்கள் தொல்லைக்குள்ளானார்கள். இதோ இந்த அக்னிஸ்தம்பம் அவர்களுக்கு மேலே இருந்தது. அவர்கள் எல்லோரும் அதை கண்டார்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் மோசே அதை கண்டான். அது அவர்களுக்கு மேலே இருந்தது. அவர்கள் அதை கவனித்தனர். அவர்கள் வந்தபோது, அதாவது அவர்கள் அதை கண்டார்களா என்றால் அவர்கள் அதை கண்டார்களா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. அது அவர்களுக்கு முன்பாக சென்றது. அது அங்கே இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது. வேதம் வான சாஸ்திரிகளுக்கு முன்பாக நட்சத்திரம் சென்றது என்று கூறியுள்ளது. வான சாஸ்திரிகளை தவிர வேறு யாருமே அதை காணவில்லை. அது ஒவ்வொரு வானிலை ஆய்வுக்கூடத்தையும் கடந்து சென்றது. அவர்கள் அப்பொழுது நட்சத்திரங்களை கொண்டே நேரத்தை கணக்கிட்டு வந்தனர். ஆனாலும் வான சாஸ்திரிகளை தவிர வேறு எவருமே அதை காணவில்லை. அந்த நட்சத்திரம் அவர்கள் காண்பதற்காகவே இருந்தது. அந்த நட்சத்திரம் வார சாஸ்திரிகளுக்காகவே அனுப்பப்பட்டிருந்தது. அக்கினி ஸ்தம்பம் மோசேக்கு அனுப்பப்பட்டது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பப்பட்டான். அவர்கள் மோசேயை பின்பற்ற வேண்டியவர்களாக இருந்தனர். அவர்களால் மோசேயை காண முடிந்தது. மோசே அந்த ஒளியை கண்டான். அவர்கள் அங்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்ற போது அவர்கள் சிவந்த சமுத்திர தண்டை வந்தனர். ஓஹோ, அவர்கள் பழைய தேசத்தில் இருந்த போது அந்த எல்லா அற்புத அடையாளங்களையும் சம்பவித்த காரியங்களையும் ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய பயணத்தில் வெளியே புறப்பட்ட போது மனமாற்றம் அடைந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். அதன் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், அவர்கள் தொல்லைக்குள்ளானார்கள். தேவன் உங்களை தொல்லையில் கொண்டு வர விரும்புகிறார். அவர் உங்களை தொல்லையில் வைத்து நீங்கள் அதை குறித்து என்ன செய்வீர்கள் என்று காணவே விரும்புகிறார். ஆகையால் அவர் சிவந்த சமுத்திர தண்டை நிறுத்தினார். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இந்த இடம் வரைக்கும் பவனி வர செய்து அதன் பின்னர் அவர்களுக்கு பின்னர் பார்வோனை அனுப்பினார். தேவன் எப்படி அதை செய்ய விரும்புகிறார் என்று பார்க்கிறீரா? அவர் தம்முடைய வல்லமையையும் அன்பையும் காண்பிக்க விரும்புகிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் யாராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க அவர் விரும்புகிறார். ஆமேன். இன்றைக்கு அதை குறித்து சொல்ல என்னவெனில், ஜனங்களோ ஓ அந்த நாட்கள் கடந்து விட்டன என்று கூறுகிறார்கள். இல்லையே, நீங்கள் அதை போன்ற காரியத்தினால் கற்பிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி தேவன் தம்மை காண்பிக்க முடியும்? ஆனால் தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். இதோ இஸ்ரவேல் புத்திர வெளிச்சத்தில் நடந்து வருகின்றனர். மோசே அவர்களுக்கு முன்னால் செல்கிறான். அங்கே அவர்கள் அவ்வாறு சென்று கொண்டே இருந்தனர். அப்பொழுது மோசே, வாருங்கள், இதுதான் வழி, தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார், நாம் வெளியே சென்று கொண்டிருக்கிறோம், நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறினான். ஓஹோ, அல்லேலூயா! இதோ அவர்கள் எல்லோரும் சத்தமிட்டுக் கொண்டும் குதித்துக் கொண்டும் ஒரு நல்ல நேரத்தை உடையவர்களாக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் பின்னோக்கி பார்த்து, ஓ, அது என்ன தூசி என்று கேட்டனர். அப்பொழுது அவர்களில் ஒருவன் ஒரு மலையின் மேல் ஏறி அதை பார்த்து, ஓ ஓ ஐயோ ஐயோ, அது பார்வோனுடைய சேனை என்றான். அப்பொழுது தேவன், நீங்கள் அதை குறித்து அவ்வளவாய் பயப்படுகிறது என்ன? நான் இங்கே என்ன செய்தேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நீங்கள் அதை குறித்து அவ்வளவாய் கவலையுற்றிருக்கிறது என்ன? நீங்கள் ஏன் என்னை கோபப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அங்கே சென்ற போது மோசே போய் தேவனிடத்தில் பரிந்து பேசி வேண்டினான். அப்பொழுது தேவன் சிவந்த சமுத்திரத்தை திறந்தார். அவர்கள் அதை கால்நடையாய் கடக்க பின் வந்த சத்துக்களையோ சமுத்திரம் மூடிக்கொண்டது. அந்த விதமாகத்தான் தேவனை செய்கிறார். பயப்படாதீர்கள், புணர்ச்சிவசப்படாதீர்கள், கலக்கமடையாதீர்கள், நீங்கள் தேவனை கோபமூட்டினீர்கள். அப்பொழுது அவர் என்ன செய்தார்? நமக்கு ஒரு பெரிய சோதனை உண்டாயிருந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாம் அதை கடந்து விட்டோம். நமக்கு இனிமேல் ஒன்றுமே உண்டாயிராது. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு செல்லும் நம்முடைய பாதையில் இருக்கிறோம் என்பது போன்று காணப்பட்டது. அவர் அவர்களை தண்ணீரே இல்லாத வனாந்தரத்தினூடாகவே நடத்தினார். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? தேவன் தம்முடைய பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஜனங்களை இந்த கன்னிக்குள்ளாக வழிநடத்தி சென்று அதன் பின்னர் அவர்களை அந்த கன்னியிலிருந்து வெளியே கொண்டு வந்து தண்ணீரே இல்லாத வனாந்தரத்தினூடாக அவர்களை நடத்தினார். அவரால் தண்ணீர் இருந்த வேறேதோ ஒரு வழியாய் அவர்களை அழைத்து சென்றிருக்க முடியும். ஏன்? அவர் வேண்டுமானால் வழிநெடுக ஒரு ஆற்றை அவரால் உண்டு பண்ணியிருக்க முடியும். அவர் விரும்பியிருந்தால் ஒவ்வொரு மலையையும் சந்தோஷத்துக்குள்ளாக அடித்து உடைத்து ஆகாயத்தில் 50 அடி உயரத்துக்கு தண்ணீரை பீச்சி அடிக்க செய்திருக்க முடியும். நிச்சயமாகவே அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் அவர் அதை அவ்வாறு செய்திருந்தால் அது மிகவும் லகுவானதாக இருந்திருக்கும். ஓஹோ, என்ன கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. சகோதரன் பிரணாம் அவர்களே, ஏன் தேவனதை நிகழ அனுமதித்தார்? ஏன் தேவனதை செய்தார்? தேவனதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்யட்டும், அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். அது தேவனுடைய வேலை. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆமையா, அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? சகோதரன் பிரணாம், என்னுடைய எல்லா படத்தையும் இழந்து விட்டேன் என்று கூறலாம். நல்லது, எப்படியாயும் தேவருக்கு ஸ்தோத்திரம். ஓ, நான் இதை செய்தேன், இது சம்பவித்து விட்டது, புயல் என்னுடைய வீட்டை அடித்துக் கொண்டு போய்விட்டது என்று கூறலாம். எப்படி இருந்தாலும் தேவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். அவை யாவும் தேவனுடைய மகிமைக்காகவே ஆகும். தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சிலர் தண்ணீரினூடாக, சிலர் வெள்ளத்தினூடாக, சிலர் ஆழ்ந்த சோதனையினூடாக, ஆனால் எல்லோருமே ரத்தத்தினூடாகவே. அந்த விதமாகவே அவர் நம்மை வழிநடத்துகிறார். அது உண்மை. ஓஹோ, என்ன, நான் நின்று கூச்சலிட வேண்டும் என்பது போன்று உணர்கிறேன். அந்த விதமாகவே அவர் தம்முடைய அருமையான பிள்ளைகளை வழிநடத்துகிறார். ஓ, உங்களால் அதை அப்படியே உணர முடிகிறதா? இப்பொழுது நான் ஒரு உளவியலாளர் அல்ல, ஆனால் இந்த கட்டடத்தில் இந்த அருமையான ஆவி அபிஷேகிப்பதை உங்களால் உணர முடிகிறதா? நம்முடைய கண்களை பொழுது அப்படியே திறக்கப்பட்டு இந்த சுவர்களை சுற்றிலும் மற்றும் மேலும் கீழும் உள்ள இந்த சபையின் நடைப்பிரகாரங்களிலும் என்ன நின்று கொண்டிருக்கிறது என்பதை நோக்கி பார்த்தால் எப்படி இருக்கும்? ஓ, எலிசா, ஒரு நாள் காலை அந்த பையன் அவ்வளவு காண முடியாத குருடனை போல சீரியர்களோ அங்கே சுற்றி நிற்கிறதை பாரும் என்றான். அதற்கு எலிசா, ஆனால் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது இந்த பையனோ, நான் யாரையுமே காணவில்லையே என்றான். அப்பொழுது எலிசா, கர்த்தாவே, அந்த பையனுடைய கண்களை திறந்தள்ளும் என்றான். அப்பொழுது அவரோ அந்த வயோதிக தீர்க்கதரிசியை நோக்கி பார்க்க, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்பொழுதே அவன் உறுதி கொண்டான். அதன் பின்னர் எலிசா, நாம் போய் அவர்களை குருடாக்குவோம், என்று கூறினார். அவர்கள் காணும்படியாக அவ்வளவு பரிபூர்ணமான பார்வை உடையவர்களாயிருந்தனர். ஆனாலும் அவர்கள் எலிசாவிற்கு குருடாயிருந்தனர். அப்பொழுது அவனோ, நீங்கள் எல்லோரும் எலிசாவை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஆமையா என்றனர். அப்பொழுது எலிசா, வாருங்கள், அவன் எங்கே இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றான். அந்த எலிசாவே அவனாயிருந்தும் அவர்களை வழிநடத்திக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. அந்த விதமாகவே அது இன்றைக்கு உள்ளது. கிறிஸ்து இங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருந்து கொண்டு அவர் எப்பொழுதும் செய்துள்ள அதே காரியங்களையே அவர் செய்து கொண்டிருக்க உலகமோ அதற்கு குருடாக உள்ளது. அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். ஓ, அதை குறித்து எனக்கு தெரியாது, என்னுடைய போதகர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஓ, இழிவான தளர்வுற்ற ஜனங்களே, நான் என்ன பொறுப்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? அவர்களோ அதற்கு குருடா இருக்கிறார்கள். அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். தேவன் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் சீன் வனாந்தரத்தினுடாக வந்தபோது அங்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. தேவரதை அருளியிருந்தார். ஓ, அவர்கள் ஒரு நீர் தேங்கியிருந்த துட்டையை கண்டனர். அப்பொழுது அவர்களோ, இதில் தண்ணீர் உள்ளதே என்று கூறினார்கள். ஆனாலும் அவர்களால் அந்த தண்ணீரை சுவைத்து பார்க்க கூட முடியாமல் போயிற்று. ஓ, அது பயங்கரமாக இருந்தது. என்ன அது, 100% கண்டகத்தை பார்க்கலும் மோசமாக இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, அதில் அழுகி போன முட்டைகளை போன்றவை இருந்தன. ஓ, என்ன அது பயங்கரமாக இருந்தது, அது விஷமாயிருந்தது. இப்பொழுது அதுவோ சீன் வனாந்திரம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே பல பேரிச்ச மரங்கள் வளர்ந்திருந்தன. அந்த ஊற்றண்டையிலே பேரிச்ச மரங்கள் வளர்ந்திருந்தன. அப்பொழுது மோசே, அதாவது தேவன், ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள், ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள், அவர்கள் எதற்காக என்னை கோபமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நான் அங்கே முன்னே செய்திருந்தால் இந்த சூழ்நிலை குறித்து ஏதோ காரியத்தை என்னால் செய்ய முடியாதா என்று கேட்டார். அவர், உங்களை ஒரு சுகவீனத்திலிருந்து குணமாக்கி இருந்தால் அவரால் உங்களை மற்றொன்றிலிருந்தும் குணமாக்க முடியும் அல்லவா? அவர் உங்களை ஒரு தொலையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருந்தால் அவரால் உங்களை மற்றொன்றிலிருந்தும் வெளியே கொண்டு வர முடியும் அல்லவா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாரே, ஆனால் அவரால் என்னை கல்லறையில் இருந்தும் வெளியே கொண்டு வர முடியும். அவர் தேவனாக இருக்கிறார். அது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதா? அவர் மேல் உங்கள் கண்களை வைத்து அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். மேலும், நான் சிவந்த சமுத்திரத்தை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியருக்கு மூடச் செய்து அவர்களை மூழ்கடித்திருப்பேனே, ஆனால் இந்த தண்ணீரை குறித்ததற்கு ஏதோ ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் அல்லவா? இதை குறித்து எதற்காக என்னை கோபப்படுத்துகிறீர்கள்? ஓ, உங்களுடைய அவிசுவாசம் ஆகிற்றே, உங்களுடைய அவிசுவாசத்தின் காரணத்தினாலே நீங்கள் எனக்கு கோபமூட்டுகிறீர்கள் என்று கூறினார். இப்பொழுது சீன் என்ற வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. கோபமூட்டினார்கள். அவர்கள் அதை செய்ததற்கு காரணம் அவர்கள் அவிசுவாசித்தனர். அவர்கள் ஒருபோதும் வெளியே போய் பகடைக்காய்களை உருட்டி சூதாட்டம் விளையாடவில்லை. அது போன்ற காரியங்களை செய்யவே இல்லை. அவர்கள் ஒருபோதும் யாரோ ஒருவருடைய மனைவியோடு ஓட்டம் பிடிக்கவில்லை. வெளியே போய் பொய் சொல்லவில்லை. அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் துவக்கத்தில் அது பாவமாயிருக்கவில்லை. விபச்சாரத்தில் வாழ்வது பாவமல்ல. புகைப்பிடித்தல், புகையிலேயே மெல்லுதல், மது அருந்துதல், சூதாடுதல், சபித்தல், சத்தியம் பண்ணுதல் போன்றவை பாவமாயிருக்கவில்லை. அது அவிசுவாசத்தின் தன்மைகளாகும். நீங்கள் ஒரு அவிசுவாசியா இருக்கின்ற காரணத்தால் அதை செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு விசுவாசியா இருந்தால் நீங்கள் அதை செய்யவே மாட்டீர்கள். அந்த காரணத்தினால் தான் இயேசு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். அவன் விசுவாசிக்கிறான் என்று கூறுவதல்ல, ஆனால் உண்மையாகவே விசுவாசிக்கிறவனுக்கு அங்குதான் காரியமே உள்ளது. அது உங்களுடைய எல்லா துவக்க அத்தாட்சியையும் எடுத்து போட்டு விடுகிறது. புரிகிறதா? இப்பொழுது அங்குதான் காரியம். என் வசனத்தை கேட்டு சத்தமிடுகிறவன் என்றல்ல, என் வசனத்தை கேட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் என்றல்ல, என் வசனத்தை கேட்டு தன்னுடைய கரத்திலோ அல்லது தன்னுடைய முகத்திலோ ரத்தத்தை உடையவனாய் இருக்கிறான் என்றல்ல, அல்லது இன்னும் வேறென்னவோ உடையவனாய் இருப்பவன் அல்ல. அதுவல்ல, அது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். சிறிய ஏதோ ஒரு காரியம் உருவாகும் போது நேராக வேதத்திற்கு சென்று அது உண்மையா அல்லது இல்லையா என்று கண்டறிவதற்கு பதிலாக, ஓ, நீங்களோ, நான் இல்லை, பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து அப்படியே போகிறீர்கள், நான் இருப்பதை போன்றே ஒரு பிரஸ்பிடேரியனாக தொடர்ந்து இருப்பேன், பாருங்கள் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் குற்றத்தனமாக அப்படியே தொடர்ந்து போய் தேவனை கோபம் மூட்டுகிறீர்கள். தேவன் ஏதாவது காரியத்தை செய்கிற போது அவர் அந்த தேசம் அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு தெரியும், நீங்களோ எனக்கு அதை குறித்து தெரியாது என்று கூறுகிறீர்கள். பாத்தீங்களா? ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் போதுமான அக்கறை கொண்டவர்களாக இருந்து வேதாகமத்தோடு அமர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் நலமாயிருக்கும். வேதாகமத்தினூடாக சென்று அதை முன்னும் பின்னுமாக ஆராய்ந்து பார்த்து அது சம்பவித்துள்ளதா, அது நிறைவேறும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். ஆமேன். இப்பொழுது கவனியுங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அவர்களால் தேவன் கோபமூட்டப்பட்ட போது நீங்கள் பாருங்கள், கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? அங்கிருந்து வெளியே வந்த அந்த அசலான கூட்டத்திலிருந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? எத்தனை பேர்? சரியாக 2 பேர். அவர்களுடைய பெயர்களை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது சரியே. 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களாக இருந்து காலேப் மற்றும் யோசுவா என்ற 2 மாத்திரமே ரட்சிக்கப்பட்டனர். இதற்கு செவி கொடுங்கள். மேலும் அவர் இப்பொழுது 17 வசனம், மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? அவிசுவாசத்தின் காரணத்தால் பாவம் செய்தவர்களை அல்லவா? அகராதி எடுத்துக்கொண்டு பாவம் என்பது எதை பொருட்படுத்துகிறது என்பதை கண்டறியுங்கள். வேதாகம அகராதி எடுத்துக் கொள்ளுங்கள், அது அவிசுவாசமாய் உள்ளது. அவிசுவாசம் என்பது பாவமாய் உள்ளது. விசுவாசியாதவனோ ஏற்கனவே ஆக்கிரை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. பரிசுத்த யோவான் 4 பாருங்கள், ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று, அவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று, இன்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? உங்களுடைய அவிசுவாசமாகிற்று. ஓ, எப்படி நான் இன்னும் என் அதிகாரத்தின் பொருளை கூறி முடிக்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், அதுதான் இன்றைக்கு இந்த தேசத்தோடு உள்ள காரியமாகியுள்ளது. அடையாளங்களும் அற்புதங்களும் இந்த தேசத்திலூடாக கடந்து சென்றுள்ளன. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தொடர்ந்து அதன் பேரில் தங்களுடைய முதுகை காண்பித்தனர். அப்பொழுது அவர்கள் செல்ல துவங்கிற தேசத்திற்குள் நான் அவர்களை பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று நான் ஆணையிடுவேன் என்றார். இன்றைக்கு இந்த பெரிய சபைகளோடு உள்ள காரியம் என்ன? அவர்களுடைய அவிசுவாசத்தினால் தேவனுக்கு கோபம் ஊட்டியுள்ளனர். அல்லேலூயா! அவர் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அளிக்க முயற்சித்தார். அவர்களோ தங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தினார்கள். அவர்கள் தங்களுக்கு சமய கோட்பாட்டு முறைகளை உண்டாக்கிக் கொண்டு, அவர்கள் சிறு ஸ்தாபனங்களை உண்டாக்கிக் கொண்டு, நாங்கள் இதைத்தான் விசுவாசிக்கிறோம், மற்றபடி வேற எதையும் அல்ல என்கிறார்கள். தேவனால் அதற்குள் வர முடியவில்லை. இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஒரு பக்கமாக ஓரம் கட்டியுள்ளனர். தேவனுடைய சிறிய விசுவாசம் உள்ள குழுவானது அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. அவர் அவர்களை சோதனைக்குட்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொரு புத்திரனும் முதலில் சோதித்தறியப்பட்டு பரீட்சிக்கப்பட வேண்டும். பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளையா இருக்க வேண்டும். முதலில் சிறு காரியம் சம்பவிக்க அதற்கு ஓ எப்படியாயும் அது ஒன்றுமே இல்லை என்று கூறினால், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிராமல் தேசி பிள்ளையாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆபிரகாமை வித்தாயிருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து தேவன் அவனுமாய் கூறினார் என்று கூறி அப்படியே தொடர்ந்து முன் செல்கிறார். ஆமேன். என்ன கூறினாலும் அல்லது எந்த காரியம் வித்தியாசமானாலும் கவலைப்படாமல் அவர்கள் எப்படியும் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். தேவன் அவனுமாய் கூறினார் என்பார்கள். ஆபிரகாம் அது எவ்வளவு முரண்பாடா இருந்த போதிலும் கவலைப்படாமல் அந்த குழந்தைக்காக அவன் 25 வருடங்கள் காத்திருந்தான். அவன் அவிசுவாசிகளிடத்திலிருந்து தன்னை வேறுபிரித்துக் கொண்டான். ஆமே. ஆகையால் அவனால் விசுவாசிக்க முடிந்தது. ஓ என்னே, நான் பக்தி பரவசம் அடைகிறேன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். கோட்பாட்டிலிருந்து நீங்கள் உங்களை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். உங்களை வேறுபிரித்துக் கொள்ளுங்கள். வேதம், அப்படியானால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்துள்ளது. எவ்வளவு அற்புதம்! நீங்கள் உங்களை பிரித்துக் கொண்ட பிறகு நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், அப்பொழுது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். உங்களை வேறுபிரித்துக் கொள்ளுங்கள். உங்களை அவிசுவாசிகளோடு பிணைத்துக் கொள்ளாதீர்கள். அது உண்மை. ஒரு வாலிபன் திருமணம் செய்து கொள்ளும் போது வார்த்தையை விசுவாசிக்காத ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொள்கிறான், அல்லது ஒரு வாலிப பெண் வார்த்தையை விசுவாசிக்காத ஒரு பையனை விவாகம் செய்கிறாள். நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். அவன் எவ்வளவு அழகா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அல்லது அவள் எவ்வளவு அழகா இருந்தாலும், அவள் என்னதான் பெரிய கண்களை கொண்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவைகள் இந்நாட்களில் ஒன்றில் அவை யாவும் மங்கி மறைந்து போகும். ஆனால் சகோதரனே, உங்களுடைய ஆத்மா என்றைக்கும் ஜீவிக்கப் போகிறது. எனவே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். அவள் ஒரு உண்மையான விசுவாசியா இல்லை என்றால், அல்லது அவன் ஒரு உண்மையான விசுவாசியா இல்லை என்றால், நீங்கள் அந்த விதமாக உங்களை பிணைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகியிருங்கள். அது உங்களுடைய பாதையில் உங்களுக்கு தொல்லையை உண்டாக்க காரணமாகிவிடும். இப்பொழுது கவனியுங்கள், 17 வசனம், மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? அவர்கள் வெளியே புறப்பட துவங்கினர். ஆனால் அவர்களோ அற்புதங்களை கண்டனர். ஆயினும் அவர்கள் ஒருபோதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சென்றடையவே இல்லை. வெறுமன தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையாக 2 நபர் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசித்தனர். இப்பொழுது பவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் முன்னர் பிரசங்கிக்கப்பட்ட இந்த அதே சுவிசேஷத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். அப்பொழுது அவர்களை அக்கினி ஸ்தம்பம் வழிநடத்தினது. இந்த காரியங்கள் மீண்டும் சம்பவிக்கிற பொழுது நீங்கள் அவிசுவாசத்தினால் சந்தேகமாய் வழியருகே விழுந்து போகாதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே என்று கிறிஸ்தவர்களிடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது நாம் துரிதமாக பார்த்துக் கொண்டே வருகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவன் அதை ஒருமுறை பாவம் என்று அழைக்கிறான். அவன் அதை அடுத்த முறை அவிசுவாசம் என்று அழைக்கிறான். அவிசுவாசமே பாவமாகும். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்கவில்லை. அவர்கள் அந்த தீர்க்கதரிசி மோசேயை கண்டிருந்தனர். அவன் என்ன செய்திருந்தார் என்பதை அவர்கள் கண்டனர். அவன் என்ன கூறினார் என்பதையும் கண்டிருந்தனர். அது உண்மையானதாயும் ஒவ்வொரு முறையும் சத்தியத்தின் பேரிலேயே செயல்பட்டது. இந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக பிரசன்னமானது. அவர்கள் அதை கவனித்து பார்த்தனர், அவர்கள் அதை கண்டிருந்தனர். பவுல் தான் கொண்டிருந்த அந்த அனுபவத்தை பின்னர் இங்கே கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். புரிகிறதா? அந்த அனுபவத்தை விவரித்து கூற முயற்சித்து அவனதை பழைய ஏற்பாட்டில் இருந்து மாதிரியாக எடுத்து காட்டினான். அவன், இப்பொழுது நாம் ஒரு புதிய காரியத்திற்குள், இயேசு கிறிஸ்துவினால் இந்த புதிய யுகத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக பிரசன்னமானார். ஆனால் இப்பொழுதோ அவர் தம்முடைய குமாரன் இயேசு மூலமாய் பிரசன்னமாகிறார் என்றார். புரிகிறதா? அவன் அந்த அனுபவங்களை மாதிரியாக எடுத்துக் கூற துவங்கி என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை, எப்படி அடையாளங்களும் அற்புதங்களும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் இருந்தன என்பதையும், என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதையும் அவர்களுக்கு காண்பித்தான். இப்பொழுது அவன், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் பிரவேசிக்கவில்லை என்றான். அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் ஒரு யுகத்திற்குள்ளாக முன்னோக்கி செல்கிறோம். எனவே உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அந்நாட்களில் கோபமூட்டுதலில் அவர்கள் தேவனை கோபமூட்டின போது நடந்து கொண்டது போல நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் அதை எப்படி செய்தனர்? ஒழுக்கக்கேடான ஜீவியத்தின் மூலமாக அல்ல. நான் அதை உங்கள் மனதில் பதிய செய்யட்டும். நீங்களோ, சகோதரன் பிரணாம், நான் சபைக்கு செல்கிறேன் என்று கூறலாம். அதெல்லாம் சரிதான். நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் பொய்யுரைத்ததில்லை என்று கூறலாம். அது அருமையானதுதான். நான் ஒருபோதும் திருடினதில்லை. நான் ஒருபோதும் இதை அதை அல்லது மற்றதை செய்ததில்லை என்று கூறலாம். அது மிகவும் அருமையானதுதான். அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் அது பாவமாயிருக்கவில்லை. பாவம் என்பதோ தேவன் தம்மை காண்பிக்கிற போது நீங்கள் அதை அவிசுவாசித்து நீங்கள் அதற்கு செவி கொடுக்காமல் இருப்பதே ஆகும். நீங்கள், ஓ, என்னுடைய சபை அதை போதிக்கிறது இல்லை என்று கூறலாம். வேதம் அதை போதிக்கிற வரையில் தேவன் அதை நிரூபிக்கிறார். எனவே அதுதான் முக்கிய காரியமாகும். இப்பொழுது அப்படியே ஒரு வினாடி கவனியுங்கள். இப்பொழுது நாம் உண்மையான ஏதோ ஒரு காரியத்தின் மேல், உண்மையாகவே ஆழமான ஒன்றின் பேரில் துவங்கப் போகிறோம். எனவே நீங்கள் உங்களுடைய மனகவனத்தை வெளியே சிதறவிடாமல் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்குத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அவருடைய இப்பொழுது தனிப்பட்ட பிரதிபெயர்கள் என்ன? உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்பொழுது பவுல் இந்த எல்லா காரியங்களை குறித்தும் முந்தின அதிகாரத்தில் அவர்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் அது என்ன என்பதை அவர்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஓ, நமக்கு நேரம் உள்ளதா? ஒருகால் நாம் இன்றிரவு வரை காத்திருப்பது மேலாகும். நேரமோ தாமதமாகிக் கொண்டே போகிறது. நாம் ஜெப ஆராதனையை நடத்தப் போகிறோம். ஒருகால் நாம் அதை இன்றிரவு மேலாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது உண்மையாகவே முழுவதும் ஊட்டச்சத்துக்களால், ஆவிக்குரிய ஊட்டச்சத்துக்களால் நிறைந்துள்ளது. ஏராளமான காரியங்களை கூற வேண்டும். நான் இந்த பிற்பகல் மிகுந்த பணியில் சற்றேனும் ஓய்வின்றி உள்ளேன். நாம் வாக்குத்தம் நமக்கு உண்டாயிருக்க பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்பொழுது அவர்கள் எகிப்தில் இருந்த போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கான ஒரு வாக்குத்தத்தை பெற்றிருந்தார்களா? இந்த வாக்குத்தத்தை ஒரு மெய்மையாக்கவே தேவன் இறங்கி வந்தார். ஏன்? தேவன் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே அதை செய்யப்போவதாக ஆபிரகாமிடத்தில் கூறியிருந்தார். அது வேத பிரகாரமானதா இருந்தது. யோசேப்பு, நீங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்ல புறப்படும் வரையில் இங்கிருந்து என் எலும்புகளை எடுக்க வேண்டாம், அங்கே கொண்டு போய் என் பிதாக்களோட அடக்கம் பண்ணுங்கள் என்றான். யோபு என்ன கூறியிருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்த காரணத்தால் இயேசுவானவர் மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் போது உயிர்த்தெழுதல் உண்டாக போகிறது என்பதையும் அவன் அறிந்திருந்தான். புரிகிறதா? ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் மற்ற தீர்க்கதரிசி என்ன கூறியிருந்தார் என்பதை அறிந்திருந்தான். அவர்களுடைய ஆவி ஒரே விதமாக இருந்ததையும் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஓ சகோதரனே, ஓ, அது நம்முடைய உலக பிரகாரமான நிலைமையை நம்மிடத்திலிருந்து உலுக்கி எடுக்க வேண்டியதாயிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கண்களை ஜனங்கள் என்ன கூறிக்கொண்டிருந்தனர் என்பதன் பேரில் வைத்து பார்க்காமல், தீர்க்கதரிசிகள் என்ன கூறியிருந்தனர் என்பதன் பேரில் வைத்து கவனித்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஆபிரகாம் யோபு அடக்கமண்ணப்பட்ட அந்த இடத்தில் என்னை அடக்கம் பண்ணுங்கள் என்றான். மேலும் அவன், சாராளே, நான் ஒரு துண்டு நிலத்தை வாங்கப் போகிறேன், நாம் சரியாக அங்கேயே அடக்கம் பண்ணப்பட போகிறோம் என்றான். தன்னுடைய தந்தைக்கு பிறகு ஈசாக்கு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அவன், கவனியுங்கள், என்னை இங்கே எகிப்தில் உள்ள எந்த இடத்திலும் அடக்கம் பண்ணாதீர்கள். ஆனால் நீங்கள் என்னை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நீங்கள் என்னை அங்கே அடக்கம் என்று கூறினான். யாக்கோபு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் முன்னரே மறித்தான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியா இருந்த தன்னுடைய மகனத்தில் இவ்வாறு கூறினான். அவன், உனக்கு தெரியுமா, ஒரு இரவு தூதன் என்னை தொடைச்சந்திலே தொட்டார், அது முதற்கொண்டு நான் நொண்டி நடந்து வருகிறேன், நீயோ வந்து உன்னுடைய கரத்தை அங்கே வை என்றார். ஓ இரக்கம், என் மகனாகி தீர்க்கதரிசியே, நான் வயோதிகனும் குருடனுமாயிருக்கிறேன், ஆனால் நீயோ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறபடியால் தூதனானவர் தம்முடைய கரத்தினால் என்னை தொட்ட அந்த இடத்தில் உன்னுடைய பரிசுத்தமான கரத்தை வைத்து நீ என்னை இங்கு அடக்கம் பண்ண மாட்டாய் என்று பரலோகத்தின் தேவன் பேரில் ஆணையிடு என்று கூறினான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே வார்த்தையின் ஆவிக்குரிய பிரகாரமான வெளிப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஏன், அவர்களில் பாதி பேர், கிட்டத்தட்ட 90% அவன் என்ன பேசிக் கொண்டிருந்தான் என்பதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். தூதனானவர் தம்முடைய கரத்தை வைத்த இடத்தில், தீர்க்கதரிசியாகி நீ உன்னுடைய கரங்களை வை என்றார். நான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய தடித்த மனிதனாய் ஒரு சூதுவாதற்ற கோழையாக இருந்தேன். ஆனால் அவர் என்னை தொட்டார். அது முதற்கொண்டு நான் ஒரு நொண்டி நடக்கிற மனிதனாய் இருந்து வருகிறேன். ஆனால் நான் நொண்டி நடக்க தொடங்கியது முதற்கொண்டு ஒரு இளவரசராய் இருந்து வருகிறேன். என்னுடைய நடையின் முறையை நான் மாற்றியது முதற்கொண்டு நான் ஒரு இளவரசனாக இருந்து வருகிறேன். ஆம், உன்னுடைய கரத்தை இங்கே வை, நீ என்னை இங்கே அடக்க பண்ண மாட்டாய் என்று பரலோகத்தின் தேவனை கொண்டு ஆணையிடு என்றான். ஏன் அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை எவரும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் யோசேப்பு அறிந்திருந்தான். எனவே யாக்கோபு என்னை இங்கிருந்து கொண்டு சென்று அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் என்னை அடக்கமணி என்றான். அங்கேதான் அது இருந்தது நிச்சயமாக. அதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து யோசேப்பு மரித்த போது, அவனோ மறிப்பதற்கு முன்பே, நீங்கள் என்னை இங்கு அடக்கம் பண்ணாதீர்கள், நீங்கள் எகிப்திலிருந்து கடந்து செல்லும் போது என்னுடைய எலும்புகளை நோக்கி பார்ப்பீர்கள், ஏனென்றால் நீங்கள் என்றோ ஒரு நாளில் இங்கிருந்து போகப் போகிறீர்கள், நீங்கள் போகும் போது என்னுடைய எலும்புகளை உங்களோடு கொண்டு செல்லுங்கள் என்று கூறினான். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. உலகம் என்ன கூற விரும்புகிறதோ அதை கூறட்டும், உலகம் என்ன செய்ய விரும்புகிறதோ அதை செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நான் ஒரு மதவெறியன் அல்லது பரிசுத்த பொருளை என்று எப்படி அழைக்கப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள் என்னை காத்துக் கொள்வேனாக. என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை தேவன் அவரோடு கொண்டு வருவார். அவை யாவும் ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாகவே அங்கே உள்ளது. எனவே அதை புரிந்து கொள்ள ஒரு ஆவிக்குரிய சிந்தை தேவைப்படுகிறது. நாள் முழுவதும் அதன் பேரில் இழைப்பாருங்கள். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய இரவு உணவை புசிக்கவில்லை என்றாலும் அதை குறித்து சிந்தியுங்கள். இன்றிரவு நமக்கு உண்டாயிருக்கிற அவருடைய இலைப்பாறுதலுக்குள் நாம் சென்று இன்றிரவு இந்த வாக்குத்தத்தம் என்னவாய் உள்ளது என்று பார்ப்போம். இன்றைக்கு இந்த காரியம் என்னவாய் உள்ளது? தேவன் அதை இங்கே வேதாகமத்தில் கூறாமல் இருந்து, அதை நிரூபிக்காமல் இருந்து, அது இப்பொழுது இங்கே உள்ளது என்று நான் கூறினால், அப்பொழுது நான் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசியாயிருக்கிறேன். அது முற்றிலும் சரியே. ஆனால் அதுவோ இங்கு உள்ளதே, இந்த இலைப்பாறுதல் என்னவாய் உள்ளது? அவன் கூறினான். ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அவர்கள் செய்தது போல, அதாவது அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அது அதே வாக்குத்தமாய் இருக்க வேண்டும். அது அதே இளைப்பாறுதலாய் இருக்க வேண்டும். அது அதே தேவனாய் இருக்க வேண்டும். அது அதே அடையாளங்களாய் இருக்க வேண்டும். அது அதே காரியமாய் இருக்க வேண்டும். ஆனால் நாம் இளைப்பாறுவோமாக. இப்பொழுது அது என்னவாய் இருக்கிறது? கர்த்தர் அதை இன்றிரவு நமக்கு அருள்வாராக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, நித்திய மாத்திரமே நாங்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொள்கிற மகத்தான காரியங்களை வெளிப்படுத்தும். அநேகர் ஆக்கினை தீர்ப்புக்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். யூதா புத்தகத்திலோ நீர் கூறியிருப்பது போல, நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாக புரட்டி சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கிரைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கோ சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அநேகர் தேவனுடைய கிருபையை ஒரு பணம் சம்பாதிக்கும் திட்டத்துக்குள்ளாக புரட்டி மிகப்பெரிய ஒரு சபையையும், பெரும்பாலும் ஞாயிறு வேதப்பாட பள்ளியையும் உடையவர்களாய் தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிறார்கள். உலகமோ குருடாய் குருடான பந்திகளைப் போல போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஓஹோ தேவரே, எங்களுடைய புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்ளும்படி எங்களுடைய மனதை திறந்தருளும். எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளைப் போன்றதாக இல்லாமல் இருப்பதாக. ஏனென்றால் நீர் உம்முடைய வார்த்தையில் இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறீர். ஆதியில் அவன்னமாய் இருந்தது. காயினின் புத்திரர்கள் மிகப்பெரிய புத்தியுள்ள விஞ்ஞானிகளானார்கள். அவர்கள் பெரிய கல்வியாளர்களானார்கள். அவர்கள் மூலப்பொருட்களின் தொழிலாளர்களானார்கள். அவர்கள் செழித்தோங்கி மிகவும் பக்தி உள்ளவர்களானார்கள். ஆனாலும் ஆக்கிரமிக்கப்படுத்தப்பட்டு நியாய தீர்ப்பில் அமிழ்ந்து அழிந்து போயினர். அவர்களுடைய பிரேதங்கள் தண்ணீரில் மிதந்தன. அவர்களுடைய ஆத்மாக்களோ நரகத்துக்கு சென்றன. இயேசுவானவர் மறித்த போது அவர் சென்று அவர்களிடத்தில் பேசினார். வேதமோ அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் என்று உரைக்கிறது. தேவன் அவர் பூமியின் மேல் இருந்த போது அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்றார். ஆனால் நாம் கவனித்து பார்ப்போமேயானால், சேத்தினுடைய வம்ச வரலாற்றில் தாழ்மையான மனிதர்களும் உண்மையான தேவனுடைய மனிதர்களும் தோன்றி உலகத்தின் காரியங்களை குறித்து அதிகம் அறிந்திராமல், உலகத்தின் காரியங்களுக்காக எந்த கவலையும் கொள்ளாமல், பாரமான யாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு தேவனை விசுவாசித்து தீர்க்கதரிசிகளாகி தேவனுடைய ராஜ்யத்தில் மகத்தான மனிதர்களாயினர். மற்றவர்களோ, உலகில் உள்ள மத சம்பந்தமான மற்றவர்களோ அவர்களை பார்த்து நகைத்து அவர்களை பரிகசித்தனர். ஆனால் நேரம் வந்தபோதோ ஜல பிரவாகமும் நியாய தீர்ப்பும் உண்டானது. அது அவ்வண்ணமாகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலும் இருந்தது. எப்படியாய் அவர்கள் நகைத்து அவரை குறித்து பரிகாசம் செய்தனர். அவர்கள் தங்களுடைய சொந்த பக்தி மார்க்கங்களையும் தங்களுடைய பெரிய சபைகளையுமே உடையவர்களாயிருந்தனர். ஆனால் அவர்கள் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து பரிகசித்து அவர்கள் அவரை எள்ளி நகையாடினர். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் நியாய தீர்ப்புக்குள் பிரவேசித்தனர். அவர்கள் எருசலேமுக்குள் ஓடிச் சென்று தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே பட்டினியின் காரணமாக புசித்தனர். அவர்கள் அந்த நகரத்தையும் தேவாலயத்தையும் சுற்றித்த போது அவர்களுடைய ரத்தம் வீதியிலே ஓடியது. அவர்களுடைய ஆத்மாக்களோ நரகத்திற்கு சென்றன. கர்த்தாவே, நாங்கள் இங்கே மூன்றாவதாக மீண்டும் ஆயிருக்கிறோம். இதுவோ ஜீவனின் நேரமாய் உள்ளது. மூன்று என்பது ஜீவனின் எண்ணாய் உள்ளது. நாங்கள் இங்கே ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காகவே ஆயத்தமாயிருக்கிறோம். சபையானது இந்த மகத்தான விஞ்ஞான உலகத்தில் முன்னோக்கி செல்கிறது. சபைகளோ இன்றைக்கு சந்தேகப்படுகின்ற விசுவாசிகளால் முழுவதுமாய் நிறைந்துள்ளது. ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய பெயர் சபை புத்தகத்தில் இருப்பதால், ஆம், கோடிக்கணக்கானவர்கள், அவர்கள் கல்வியறி பெற்றவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறி சுவிசேஷத்தை குறித்து கேலியாக நகைக்கிறார்கள். கர்த்தாவே, அது அவண்ணமாயிருக்கலாம், ஆனால் நாங்கள் கல்வியில் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம். நீரோ எங்களை கிருபையில் சரி செய்து உருவாக்குகிறீர். உம்முடைய தூதனின் ஒளியை அனுப்புவதன் மூலம், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதன் மூலம் எங்களை போன்ற ஏழ்மையும் படிப்பறியாதவர்களுக்கும் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறீர். ஆனால் நாங்களோ இதற்காகவுமே நேசிக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபையே இதை செய்துள்ளது. நாங்கள் மீண்டும் பிறந்துள்ளோம் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் கவர்ச்சி வாய்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் மிகவும் கவர்ச்சியற்றவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் நீரோ கிருபையினூடாக உம்முடைய இரக்கமுள்ள கரத்தை கொண்டு இயேசுவானவர் எங்களுக்காக ஜெபித்தது போன்று எலியா கேயாசிக்கு செய்தது போல, அப்பொழுதோ அவர் சுற்றிலும் நோக்கி பார்த்தான், அதுபோல நீர் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறீர். இன்றைக்கோ எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுள்ளன. நாங்கள் தேவனுடைய காரியங்களை காண்கிறோம். நாங்கள் முடிவு நேரத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவோம். புறஜாதியாரி நாட்கள் கிட்டத்தட்ட முடிவடைகின்ற போது அவரோ தம்முடைய நாமத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு ஜனத்தை எடுத்துக் கொள்வார். கர்த்தாவே, நாங்களும் அங்கே சேர்க்கப்படுவோமாக என்று நாங்கள் தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீரதை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த காலையில் இந்த சிறு கூட்டத்தினரை ஆசீர்வதியும். அவர்கள் பல்வேறுபட்ட எல்லா விதமான மார்க்கங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவரே. ஆனால் அவைகளை இன்றைக்கு ஒருபுறம் தள்ளி வைப்பார்களாக. அவர்கள் நேராக கல்வாரியை நோக்கி பார்த்து, தேவரே, என்னை வணையும், என்னை உருவாக்கும், நான் களிமண்ணை போல் இருக்கிறேன் என்று கூறுவார்களாக. தீர்க்கதரிசியோ தான் குயவனுடைய வீட்டுக்கு சென்றதையும், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் உடைந்து போன போது அவன் திரும்ப வேறு பண்டமாக வணைந்ததையும் அவன் கூறினான். தேவன் எங்களை வைத்திருக்க விரும்புகிற அமைப்பு முறைக்கு ஏற்ப எங்களை வணையும், எங்களை உருவாக்கும். கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் மிதியடியா இருக்க வேண்டியிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகாவிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். கர்த்தாவே, அதை அருளும். இப்பொழுதே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் தாழ்மையா இருக்கும்படிக்கு காத்துக்கொள்ளும். தேவனுடைய காரியங்களுக்கு எங்களுடைய இதயங்கள் திறக்கப்பட்டு எங்களுடைய சிந்தைகள் தெளிவாயிருப்பதாக. ஏனென்றால் நாங்கள் இதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பிற்காக எவரேனும் ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். ஒரு பாவியாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? தேவன் வாலிபரவராகி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? ஐயா, அங்கே பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆத்மாவிற்காக இப்போது ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று வேறு யாரேனும் விரும்புகின்றீர்களா? ஐயா, உங்களுடைய கரத்தை உயர்த்திருப்பதால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே உள்ள உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அற்புதம். முடிப்பதற்கு முன்பாக வேறு யாரேனும் இருக்கின்றீர்களா? யாராவது இருப்பார்கள் என்றே நான் உணர்கிறேன். ஐயா, அங்கே மிகவும் பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாருங்கள், நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். இதுவோ இந்த சிறிய கூடாரத்தில் உள்ள காரணத்தால் நான் கூறுகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. இது இந்த ஜனங்களிடத்தில் உள்ள காரணத்தால் நான் கூறுகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. இரக்கமுள்ள தேவன், இது கர்த்தருடைய தூதன் தன்னுடைய புகைப்படத்தை என்னோடு எடுத்துக்கொண்ட காரணத்தால் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அதை செய்ய அதை குறித்து ஏதோ ஒரு காரியம் உண்டு. ஓ தேவனே, நான் அந்த விதமாக உணர்ந்தால் அப்போது சகோதரனே, உங்களிடத்தில் ஒன்றை கேட்பதற்கு பதிலாக நான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் நான் இதை மாத்திரம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இது சத்தியம் என்று நீங்கள் காணும்படியாக நான் இதை வேத வாக்கியத்தின் மூலமே கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் அதை கூறியிருந்தால் மற்றெந்த பிரசங்கியை போல அல்லது வேறு யாரையும் போல அல்லது மற்ற எவரையும் போல கூறியிருந்தால் அப்பொழுது அது வித்தியாசமாயிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த காரியத்தை புரிந்து கொள்கிறீர்கள். எனவே தேவன் அதற்கு பின்னே வந்து அது சத்தியமாக இருக்கிறது என்று நிரூபிக்கிறார். புரிகிறதா? அதுவே அதனை உண்மையாக்குகிறது. தேவன் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அது மாத்திரமல்ல, ஆனால் அவர் அதை செய்வார் என்று அவருடைய வார்த்தை கூறுகிறது. இங்கேயோ அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சரியில்லை என்றால், உங்களுடைய இருதயம் தேவனோடு சரியா இல்லை என்றால், நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 8 அல்லது 10 கரங்கள் தங்களுடைய ஆத்மாவுக்காக இரக்கம் தேவை என கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இப்பொழுது நீங்களே ஜெபியுங்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் தான் மனம் திரும்ப வேண்டும். தேவன் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் இது பீடமாய் உள்ளது. தேவன் உங்களுடைய சிந்தையில் உங்களுக்கு ஒரு இடத்தை கொண்டு வந்துள்ளார். அதுவே பீடமாய் உள்ளது. பீடத்தண்டை வருவதில் நாங்கள் நிச்சயமாகவே நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஆனால் அதை செய்கிறதோ சரிதான், ஆனால் தேவன் உங்களை சந்தித்துள்ள இடமே உங்களுடைய உண்மையான பீடமாய் உள்ளது. நீங்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கேயே அவர் உங்களை சந்தித்துள்ளார். அதுவே உங்களுடைய பீடமாய் உள்ளது. இப்பொழுது தேவனே, ஒரு பாவியாகிய இடத்தில் இரக்கமாகிறோம். இந்நாளிலிருந்து நீர் எனக்கு உதவி செய்வீரேயானால் அப்பொழுது நான் உமக்காக ஜீவிப்பேன், நான் உம்மையே சேவிப்பேன். எவர் என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நான் இந்த காலையில் அதை கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். நீர் இந்த பழைய மரியாதையற்ற ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று நான் இங்கிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீர் இந்த கோபத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். நான் அந்த விதமாக நடந்து கொண்டு அதே சமயத்தில் தேவனோடு சரியாக இருக்க முடியாது என்பதை நான் அறிவேன். நான் என் இருதயத்தில் பெரும் வெறுப்பு கொண்டுள்ளேன், நான் பொறாமை கொண்டுள்ளேன், நான் துர்குணம் கொண்டுள்ளேன், நான் இதையும் அதையும் கொண்டவனாக இருக்கிறேன். தேவனே, அதை எடுத்து போடும். நான் அந்த விதமாக இருக்க விரும்பவில்லை. என்னை இனிமையானவனாகவும் தாழ்மை உள்ளவனாகவும் சாந்தமுள்ளவனாகவும் உருவாக்கும். என்னை கனிவுள்ளவனாக உருவாக்கும். நான் உமக்கு மற்றவர்களை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு நபராக என்னை உருவாக்கும். என் ஜீவியத்தில் உள்ள பாராட்டுதல்களை காண்பிக்கும்படிக்கு நான் உமக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யட்டும் என்று கூறுங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கையில் இப்பொழுது அந்த ஜெபத்தையே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பரலோக பிதாவே, அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் இந்த காலை செய்தியின் கனிகளாயிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கரத்தை உயர்த்தினர். ஏதோ ஒன்று அவர்கள் அதை செய்யும்படி செய்தது. அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தின போது அவர்கள் புவியீர்ப்பு விசையின் பிரமாணங்களை மீறினர். அவர்களுக்குள்ளிருந்த ஒரு ஆவியே இந்த ஒரு தீர்மானத்தை செய்தது. அவர்கள் தங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை ஏற்றுக்கொண்டனர் என்று அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். இப்பொழுதும் பரலோக பிதாவே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இப்பொழுதே அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருள வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். என்னால் செய்ய முடிந்ததோ வேறொன்றுமில்லை. அவர்களை பீடத்தை சுற்றுமாய் வரும்படி அழைத்து அவர்களை கூடுதலான அறையில் அமர வைத்து மற்ற எல்லா வேலைகளையும் செய்கிறேன். கர்த்தாவே, நித்திய ஜீவனை தர நீரே தேவைப்படுகிறீர். நாங்கள் வார்த்தையை பிரசங்கிக்க முடிந்ததை தவிர வேறொன்றையும் செய்ய முடியாது. நீரோ விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று கூறினீர். இப்பொழுதோ நாங்கள் வார்த்தையை பிரசங்கித்துள்ளோம், அவர்களோ அதை விசுவாசித்துள்ளோம் என்று அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். இப்பொழுதே நீர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை தாரும். ஏனென்றால் நீர் அதை அளிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர்.
Because you promised it and your words cannot fail. I ask it in Jesus Christ's name. Amen.
அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்திருப்பதில் உத்தமமாயிருந்தால் அவர்கள் இந்த காலையில் ஒரு இனிமையான சாந்தமான தாழ்மையான கிறிஸ்தவராக இந்த கட்டடத்தை விட்டு வெளியே செல்வார்களாக. ஏனென்றால் நீரே அதை வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் தவறிப்போக முடியாது. நான் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.
Watching, waiting, and longing for
யோவான் இறங்கி வர கண்ட அந்த பிரகாசமான நகரத்திற்காகவே இப்பொழுது நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், காத்திருந்து வாஞ்சிக்கிறேன். அந்த பிரகாசமான நகரத்தில் இப்பொழுது ஆராதியுங்கள். முத்துக்களினாலான அந்த வெள்ளை நகரத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலமும் ஒரு சுரமண்டலமும் ஒரு கிரீடமும் உண்டு. யோவான் இறங்கி வர கண்ட பிரகாசமான நகரத்திற்காகவே இப்பொழுது நான் காத்துக்
கொண்டிருக்கிறேன்,
காத்திருந்து
வாஞ்சிக்கிறேன். We don't come to church just to hear a message. We come to worship. Just forget the person next to you. Just worship him.
நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? இப்பொழுது செய்தியானது முடிந்துவிட்டது. இது ஆராதிப்பதாய் உள்ளது. நாம் வெறுமன ஒரு செய்தியை கேட்க சபைக்கு வருகிறதில்லை, நாம் ஆராதிக்கவே வருகிறோம். உங்களுக்கு அடுத்தபடியாக அமர்ந்துள்ள நபரை குறித்து மறந்துவிடுங்கள், அப்படியே அவரை ஆராதியுங்கள். ஓ, எவ்வளவு அழகாய் உள்ளது, எவ்வளவு அற்புதமானது, அப்படியே அவரிடத்தில் கூறுங்கள். நீங்கள் அவரிடத்தில் சத்தமாக கூற வேண்டியதில்லை, அப்படியே உங்களுடைய இதயத்தில் இருந்து கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னியும் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். ஓ,
என்ன
முத்துக்களினாலான வெள்ளை நகரத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலமும் ஒரு சுரமண்டலமும் ஒரு கிரீடமும் உண்டு. யோவான் இறங்கி வர கண்ட அந்த வெள்ளை நகரத்திற்காகவே இப்பொழுது நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், காத்திருந்து வாஞ்சிக்கிறேன். எங்கள் பிதாவாகிய தேவனே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிற காரணத்தால் நாங்கள் அந்த நகரத்திற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய இருதயங்கள் உண்மையில் தாகமாயிருக்கின்றன. ஓ தேவனே, எங்களுடைய ஆத்துமாக்கள் உண்மையில்
தாகமாயிருக்கின்றன.
வாஞ்சித்து காத்திருக்கிறோம். அந்த நேரத்திற்கு, அதாவது இயேசு வரும்போது ஆகாயத்தில் சந்திக்க நாங்கள் அழைக்கப்படவிருக்கும் அந்த நேரத்திற்கே காத்திருக்கிறோம். நியாயத்தீர்ப்பில் நியாயாதிபதி முன்பாக நிற்பதற்க அல்ல, அது முடிந்துவிட்டது. நாங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு மறித்தவர்களாயிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அவர் எங்களுடைய நியாயத்தீர்ப்பை எடுத்துக் கொண்டார். அவர் இப்பொழுது நியாயசனத்தில் உள்ள எங்களுடைய வழக்கறிஞராயிருக்கிறார். எங்களுடைய அறிக்கையின் பேரிலான எங்களுடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட நாங்கள் அபாத்திரர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் எங்களுடைய வழக்கை குறித்து வழக்காடுகிறார். ஒரு அருமையான வயோதிக சகோதரி இந்த காலையில் தன்னுடைய சாட்சியில் கூறி தன்னுடைய காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்டது போல, அதாவது அவர், இது என்னுடைய பரிசுத்தம் அல்ல, இது தேவனுடைய பரிசுத்தமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு வந்தது முதற்கொண்டு கற்றுக்கொண்டேன் என்று கூறினார். உண்மையாகவே மனிதனுக்குள் நன்மையான எந்த ஒரு காரியமும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை என்று கர்த்தாவே நாங்கள் ஜனங்களுக்கு போதிக்கிறோம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், ஆனால் அதுவோ தேவனுடைய கிருபை எங்களுக்கு பிரசன்னமானதாயிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தகுதியின் பேரில் அல்ல, இதற்கு பாத்திரமாக்கின அவருடைய நற்பண்புகளை மாத்திரமே நம்பிக்கை கொண்டுள்ளோம். உம்முடைய மகத்தான ராஜ்யத்தில், உம்முடைய மகத்தான திட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும்படியான உம்முடைய நன்மைக்காக மகாபரிசுத்த தேவனாகி உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தினால் உம்மை எங்களுடைய இருதயங்களை ஏற்றுக்கொள்கிறோம். கிருபையினால் நீர் இதை தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய பணிக்காக அளித்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த காலையில் ஜெபிக்கப்படுவதற்காக வந்துள்ள வியாதியஸ்தரை குணப்படுத்தும், அவர்களுக்கு சந்தோஷத்தை தாரும். அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். இந்த சிறிய லேசான இன்னல் வெறுமன ஒரு சிறிய சோதனை நேரத்தில் அவர்கள் மேல் வைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. தேவனோ அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதை குறித்து நாங்கள் என்ன செய்வோம் என்பதை காணும்படிக்கு அவர் அதை செய்துள்ளார். தேவரே, அவர்கள் அங்கிருந்து அடியெடுத்து வைத்து அந்த முடிவு பெற்ற கிரியையை உரிமை கோருவார்களாக. அவர்கள் இங்கும் அங்கும் ஓடி உள்ளும் வெளியே போய் எனக்கு இதை அதை தெரியாது என்று கூறுவதன் மூலம் உம்மை கோபமூட்டாதிருப்பார்களாக. கர்த்தாவே, அவர்கள் ஒரு நேர்மையான பின்னிடா உறுதியான தீர்மானத்தை எடுத்து, கர்த்தாவே நீரே என்னை ரட்சித்தீர், நீரே எனக்காக இந்த காரியங்களை செய்தீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் இன்றைக்கும் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுவார்களாக. நீர் இதை கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களுக்கு அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.